ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறோம். நம் தேவனாகிய கர்த்தர், அவருடைய பிள்ளைகளாகிய நாம் எல்லாவற்றிலேயும் அவர் மேல் விசுவாசம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகையால் இந்த செய்தியின் மூலமாக கர்த்தரிடத்தில் நாம் விசுவாசம் வைக்க வேண்டிய அவசியத்தையும் ஆசீர்வாதத்தையும் அறிய முடியும். ஜபத்துடனே கேளுங்கள், விசுவாசியுங்கள், கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமேன். எபிரேயர் எழுதுகிற நிருபம் 10:38 எபிரேயர் 10:38
விசுவாசத்தினாலே
நீதிமான் பிழைப்பான்
பின்வாங்கி போவானானால் அவன் மேல் என் ஆத்மா பிரியமாயிராது என்கிறார்.
விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான், பின்வாங்கி போவானானால் அவன் மேல் என் ஆத்மா பிரியமாயிராது. இந்த விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்கிற வேத வசனம் வேதத்தின் பல இடங்களில் எழுதப்பட்டிருக்கிறது. ஒரே வசனம் பல இடங்களில் எழுதப்பட்டிருக்கிறது. ஆபக்குக் 2 படிக்க வேண்டாம், 4 இதே வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது. ரோமருக்கு எழுதின நிருபம் 17:17 இதே வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது. கலாத்தியர் 3:11 இதே வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு இடத்திலும் இதே வார்த்தை, விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பார். ஒரு நீதிமான் கர்த்தர் பேரில் வைக்கிற விசுவாசத்தினாலே தான் அவன் வாழ்க்கை அமைக்கப்படுகிறது. முதல்ல நீதிமான்னா யாருன்னு நமக்கு தெரியணும், புரியுதுங்களா? ரோமருக்கு எழுதின நிருபம் 8:30 யார் நீதிமான் என்பதை கர்த்தர் காண்பிக்கிறார். வாசிக்கலாம், ரோமர் 8:30.
எவர்களை முன்குறித்தாரோ
அவர்களை அழைத்தும் இருக்கிறார்.
எவர்களை அழைத்தாரோ
அவர்களை நீதிமான்களாக்கியும் இருக்கிறார்.
எவர்களை நீதிமான்களாக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார்.
தேவனாகிய கர்த்தர் ஒவ்வொருவரை முன்குறிக்கிறார். உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே கர்த்தர் நம்மை முன்குறிக்கிறார். எபேசியர் 1:4 அதுதான் சொல்லுகிறது. கிறிஸ்துவுக்குள் நாம் உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே நாம் முன்குறிக்கப்பட்டிருக்கிறோம். அப்படி முன்குறிக்கப்பட்டதான ஒவ்வொருவரையும் ஏற்ற நேரத்தில் கர்த்தர் அழைக்கிறார். அவர்களுக்கு நேராய் தம்முடைய சுவிசேஷ வார்த்தையை யாரை கொண்டாகிலும் கர்த்தர் அனுப்புகிறார், அனுப்பி அவர்களை அழைக்கிறார். அந்த அழைப்பை ரெஸ்பாண்ட் பண்ணி, ஆண்டவரே நான் ஒரு பாவி, என் பாவத்திற்கு என்னை மன்னியும், உடைய ரத்தத்தினால் என் பாவங்களை கழுவும் என்று தன் பாவங்களுக்கு யாரெல்லாம் மனஸ்தாபப்பட்டு அவரிடத்திலே மன்னிப்பு கேட்கிறார்களோ அவர்களை தம்முடைய ரத்தத்தினாலே கழுவி கர்த்தர் அவர்களை நீதிமான்களாக மாற்றிவிடுகிறார். இப்படி நீதிமான்களாக்கப்பட்டவர்களை கர்த்தர் தொடர்ந்து ஆசீர்வதித்து அவர்களை இந்த உலகத்திலும் மகிமைப்படுத்தி உலக வாழ்க்கைக்கு பிறகு நித்தியத்திலும் அவர்களை கனப்படுத்தி அவர்களை மகிமைப்படுத்துகிறார். அப்ப நீதிமான் என்றால் யார் என்றால், கர்த்தரால் முன்குறிக்கப்பட்டு அவருடைய சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்டு தன் வாழ்க்கையை கர்த்தருக்கு அர்ப்பணித்து பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றவன், பாவங்களை கழுவப்பட்டவன், இப்படி சுத்திகரிக்கப்பட்டவன் தான் நீதிமான். நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் நம்மை இந்த நீதிமான் என்ற அனுபவத்திற்குள் கர்த்தர் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். இப்படிப்பட்ட நீதிமான், தான் நீதிமான் ஆகிவிட்டோம் என்று சொல்லி நம்முடைய வாழ்க்கை நம்ம சாதாரணமாக இருந்திடக்கூடாது. இந்த நீதிமான் என்கிற நிலைமையில் கர்த்தர் நமக்கு ஒரு வாழ்க்கையை வச்சிருக்கிறார். நீதிமானாக நம்ம இந்த உலகத்தில் வாழ வேண்டும். இந்த நீதிமானாய் வாழ்கிற வாழ்க்கை எதன் அடிப்படையில் இருக்கிறோம்? விசுவாசத்தின் அடிப்படையில் இருக்கிறோம். விசுவாசம் என்பது பைபிளில் பார்த்தீங்கன்னா இது ஒரு பெரிய ஓஷன், பெரிய சப்ஜெக்ட். இது அதை எடுத்தா வருஷ கணக்கில் பேசலாம். அவ்வளவு விஷயங்கள் விசுவாசத்தை குறித்து இருக்கிறது, அவ்வளவு மேட்டர் அதில் இருக்குது. அதை நான் நேற்று இந்த செய்தி எடுக்கும்பொழுது எப்படி எடுக்கிறதுன்றது ரொம்ப நேரம் தடுமாறிட்டு அது எதை விடுறது எதை எடுக்கிறது சொல்ல முடியல. அந்த கர்த்தர் ஜெபத்தில் சொன்ன சின்ன ஒரு துளியை மட்டும் தான் இப்ப எடுத்திருக்கிறேன், மற்ற விஷயங்கள் எவ்வளவோ இருக்கிறது. இந்த விசுவாசத்தினால்தான் நம்முடைய வாழ்க்கை அழைக்க ஆரம்பிக்கப்பட்டது. விசுவாசத்தினால் நம்முடைய வாழ்க்கை நிலை நிற்கிறது. விசுவாசத்தினால் நம்முடைய வாழ்க்கை முடிவடைய போகிறது. எல்லாமே விசுவாசம் தான். விசுவாசம் இல்லாமல் எதுவுமே கிடையாது. கர்த்தர் பேரில் வைக்கிற விசுவாசத்தை பேஸ் பண்ணி தான் நம்முடைய வாழ்க்கையில் எல்லாமே இருக்கிறது. ரட்சிக்கப்பட்ட ஒரு தேவ பிள்ளையின் வாழ்க்கையில பிழைப்பு என்பது முழுக்க முழுக்க முழுக்க, நீங்க என்ன ப்ரொஃபஷன்ல வேணா இருக்கலாம், ஆனால் கர்த்தர் பேரில் இருக்கிற விசுவாசத்துல தான் நீங்க பிழைக்கணும். ஒரு ஊழியக்காரன் மட்டும்தான் விசுவாசத்துல வாழணுன்றது கிடையாது. உலகத்தில் நீங்க என்ன ப்ரொஃபஷன்ல இருந்தாலும் சரி, உங்கள் அடிப்படையிலே நீங்கள் விசுவாசத்துல தான் நீங்க பிழைக்கணும். அதுதான் கர்த்தருடைய காரியம். ஏன்னா விசுவாசம் தான் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில முதல் படி. வாசித்து பாருங்க, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் முதல் படி பாருங்க, எபேசியருக்கு எழுதின நிருபம் 2:8. இதுதான் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில ஃபர்ஸ்ட் ஸ்டெப். வாசிப்போம் எபேசியர் 2:8.
கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள்.
கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள்.
இது உங்களால் உண்டானதல்ல. இது தேவனுடைய ஈவு.
இது தேவனுடைய ஈவு. இந்த 2:1 சொல்லுகிறது, அக்கிரமத்தினாலும் பாவத்தினாலும் மரித்தவர்களாக இருந்த உங்களை உயிர்ப்பித்தார். நம்முடைய வாழ்க்கையில நம்ம அக்கிரமத்திலும் பாவத்திலும் ஒரு காலத்திலே மரித்தவர்களாக இருந்தோம். நம்முடைய ஆத்மா செத்து கிடந்தது. இந்த கனியை புசிக்கு நாளிலே சாகவே சாவாயின்னு கர்த்தர் ஆதாமுக்கு சொன்னார். அவன் எந்தைக்கு புசித்தானோ அன்றைக்கு மனுக்குளம் ஆத்மாவிலே மரணத்தை சந்தித்தது. ஆதாம் முதற் கொண்டு மனுக்குளம் முழுவதும் மறித்த நிலைமையில தான் இருந்தோம். எல்லாருடைய ஆத்மாவும் மறித்த நிலைமையில் இருந்தது. அப்படி மறித்த நிலைமையில் இருந்த ஆத்மாவை பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்துவை கொண்டு மறுபடியும் அதற்கு ஜீவன் கொடுத்தார். அல்லேலூயா. அது அக்கிரமத்திலும் பாவத்திலும் இருந்ததான நம்மை கிறிஸ்துவோடு நம்மை உயிர்ப்பித்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதை பிதா செய்தார். ஆனால் பிதா அதை செய்யும் பொழுது என்ன நடந்தது என்பதை நமக்கு தெரியும். அது எப்படி, அந்த ப்ராசஸ் என்ன நமக்கு தெரியணும். எப்படி நமக்கு ரட்சிப்பு வந்தது? கிருபை, ஒரு பக்கத்தில் தேவ கிருபை, நம்ம ரட்சிக்கப்பட்டது முழுக்க முழுக்க தேவ கிருபை. அடுத்த பக்கத்தில் நம்முடைய பார்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா விசுவாசம். நம்முடைய பார்ட் ஒண்ணுமே இல்லாம ரட்சிப்பு வராது. புரியுதுல, நம்ம எதுவுமே செயல்படாம டோட்டலா கர்த்தரை ரட்சிப்பான்னு கேட்டீங்கன்னா அது நடக்காது. கர்த்தர் அப்படி செய்யறது கிடையாது. கர்த்தருடைய பார்ட் ஒன்று இருக்குது, நம்முடைய பார்ட் ஒன்று இருக்குது. கர்த்தருடைய பார்ட் என்ன? கிருபை. கிருபையாய் நமக்கு இறங்குகிறார். கிருபையாய் நம்மை முன்குறிக்கிறார். கிருபையாய் நம்முடைய வாழ்க்கையில் எந்த தகுதியும் கிடையாது, ஆனாலும் கிருபையாய் நீ எனக்காக நீ வாழ வேண்டும் என்று கர்த்தர் நம்மை முன்குறிக்கிறார். அந்த கிருபை நமக்கு வெளிப்படும் பொழுது நமக்காக சிலுவையில் மரித்த இயேசு கிறிஸ்துவை நம்ம விசுவாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்து என் பாவத்திற்காய் மரித்தார், என் பாவங்களை சுமந்தார், அவருடைய ரத்தம் பாவங்களை கழுவி என்னை சுத்திகரிக்கும். இதை நம்ம விசுவாசிக்கிறோம். விசுவாசித்து அவர்கிட்ட கேட்டோம், இயேசுவே என் பாவங்களுக்கு என்னை மன்னியும்னு கேட்டோம். உங்களுடைய ரத்தத்தினால் என் பாவங்களை கழுவுன்னு கேட்டோம். இயேசு கிறிஸ்து சிலுவையில் அடிக்கப்பட்டதை எத்தனை பேர் நேரில் பார்த்தீங்க? எத்தனை பேர் தரிசனத்திலையாவது பார்த்தீங்க? இல்ல. அவருடைய ரத்தம் கழுவு, நம்மை கழுவுன்றதுக்கு என்ன அத்தாரிட்டி உங்களுக்கு அதிகம்? உங்களுக்கு யார் எழுதி கொடுத்தது? யார் உங்களுக்கு சொல்லி உங்களுக்கு காமிச்சது? எழுதி இருக்குது பைபிள், அவ்வளவுதான். அதை நீங்க எப்படி உங்களுக்கு தெரியும்? அப்ப இதெல்லாம் நமக்கு வந்து பார்க்கல. இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டார் நம்ம பார்க்கல. ஆனாலும் கூட என் பாவத்திற்காக அவர் சிலுவையில் அறையப்பட்டார் ஆணித்தரமாய் உங்களால் எப்படி சொல்ல முடியுது? அதுதான் தேவன் கிருபையாய் கொடுத்த விசுவாசம். அப்ப அந்த விசுவாசத்தை அவர் நம்ம கூட கொடுக்கிறார். ஏன்னா விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவரும் அவர் தான். எபிரேயர் 12:1 அதான் சொல்லுது. விசுவாசத்தை துவக்குகிறவரும் இயேசு கிறிஸ்து தான், விசுவாசத்தை முடிக்கிறவரும் இயேசு கிறிஸ்து தான். அப்ப நம்முடைய வாழ்க்கையில இந்த விசுவாசத்தை, பேசிக் விசுவாசத்தை கொடுத்தார். இயேசு கிறிஸ்து தான் தேவகுமாரன் விசுவாசத்தை கொடுத்தார். அவர் என்னுடைய பாவங்களை சுமந்தான்னு விசுவாசத்தை கொடுத்தார். அவருடைய ரத்தம் என்னுடைய பாவங்களை கழுவுன்ற விசுவாசத்தை கொடுத்தார். அவரால் என்னை விடுதலையாக்க முடியும் விசுவாசத்தை கொடுத்தார். அந்த விசுவாசம் கொடுக்கப்பட்டதுனாலதான் அவர் விசுவாசத்தோடு வந்து ஆண்டவரே என் பாவத்தை மன்னியுன்னு கேட்டோம், உங்க ரத்தத்தினால் கழுவுன்னு கேட்டோம், என் வாழ்க்கையை மாற்றும்னு கேட்டோம். அதையெல்லாம் கர்த்தர் செஞ்சு கொடுத்தார். நம்மை ரட்சித்தார், நம்மை நீதிமானாக மாற்றினார். அப்ப நம்முடைய வாழ்க்கையின் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஆஃப் எ கிறிஸ்டியன் லைஃப்னு பாத்தீங்கன்னா விசுவாசத்துல தான் ஆரம்பிக்கும். விசுவாசத்துல முதல் படி நம்ம எடுத்து வைக்கிறோம். அப்ப அந்த விசுவாசத்துக்குள்ளாக வந்த பிறகுதான் நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்ம என்டர் ஆயிட்டோம். என்டர் ஆயிட்ட பிறகு, அதன் பிறகு விசுவாசம் இல்லாம வாழக்கூடாது. விசுவாசத்தில் தொடர்ந்து நிலைத்திருக்க வேண்டும். அப்போஸ்தல் நடவடிக்கைகள் 14:22 நீங்க வாசிங்க. சீஷர்களுக்கு கொடுக்கப்பட்ட, முதல் சபையில் இருந்த சீஷர்களுக்கு கொடுக்கப்பட்ட முக்கியமான ஆலோசனை அதுதான். அப்போஸ்தலர் 14:22.
சீஷருடைய மனதை திடப்படுத்தி விசுவாசத்திலே நிலைத்திருக்கும்படி அவர்களுக்கு புத்தி சொல்லி நாம் அநேக உபத்திரவங்களின் வழியாய் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னார்கள்.
ஆமா, அந்த சீஷனுடைய இருதயம் சோர்ந்து போயிருந்தது. அந்த நாட்கள்ல அவங்கள திடப்படுத்தினாங்க, திடப்படுத்தி விசுவாசத்தில் நிலைச்சிருங்க. அப்ப விசுவாசத்திலான நம்ம ரட்சிக்கப்பட்டோம், அதன் பிறகு அந்த விசுவாசத்தை விட்டுடக்கூடாது. அந்த விசுவாசத்தில் நிலைச்சிருக்கணும், தொடர்ந்து அதுல நம்ம நிலைச்சிருக்கணும். இதுவரைக்கும் பவுல் சொல்றார் தன்னுடைய வாழ்க்கையின் அனுபவம். 2 தீமோத்தேயு 4:7 பாத்தீங்கன்னா பவுல் தன்னுடைய வாழ்க்கையின் அனுபவத்தை சொல்றார். நம்ம எப்படி நிலைச்சிருக்கோம் இதுவரைக்கும்? 4:7
நல்ல போராட்டத்தை போராடினேன்,
நல்ல போராட்டத்தை போராடினேன்,
ஓட்டத்தை முடித்தேன்,
ஓட்டத்தை முடித்தேன்,
விசுவாசத்தை காத்துக்கொண்டேன்,
விசுவாசத்தை காத்துக்கொண்டேன்.
இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது,
நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது.
நீதியுள்ள நியாயாதிபதியாகிய கர்த்தர் அந்நாளிலே அதை எனக்கு தந்தருள்வார். எனக்கு மாத்திரமல்ல,
எனக்கு மாத்திரமல்ல,
அவர் பிரசன்னமாகுதலை விரும்பும் யாவருக்கும் அதை தந்தருள்வார்,
அதை தந்தருள்வார். நல்ல கவனிங்க, விசுவாசத்துல நிலைச்சிருக்கிறோம். 2வது 3வது என்னன்னா, எது வரைக்கும் நிலைச்சிருக்கிறோம்? நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். நம்முடைய வாழ்க்கையின் கடைசி மூச்சு இந்த உலகத்தில் இருக்கிற வரைக்கும் அந்த விசுவாசத்துல நிலைத்திருந்து அதை காத்துக்கொள்ள வேண்டும். ஆரம்பத்தில் கொண்ட விசுவாசத்தை விட்டுவிடக்கூடாது. ரட்சிக்கப்பட்ட பொழுது இந்த விசுவாசத்தில் நிலைத்திருக்க வேண்டும். கடைசி மூச்சு இந்த உலகத்தில் இருக்கிற வரைக்கும், இந்த உலகத்தில் வாழ்கிற கடைசி வினாடி வரைக்கும் அந்த விசுவாசத்தை நாம் காத்துக்கொள்ள வேண்டும். ஒன்று நம்முடைய மரணம் அல்லது கிறிஸ்துவின் வருகை, அது வரைக்கும் இந்த உலகத்தில் நம்ம வாழ போறோம். அது வரைக்கும் அந்த விசுவாசத்திலே நாம் தெய்வ பிள்ளைகளாக இருக்கிற நாம் நிலைத்திருந்து அதை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அப்ப இந்த விசுவாசம் தான் பேஸ். விசுவாசம் இல்லைன்னா ஒன்றும் கிடையாது. நம்ம பல நேரத்தில் ஏதோ ஊழியம் செய்யறவங்க மட்டும்தான் கிடையாது, டெய்லி லைஃப்ல எல்லாருக்கும் இந்த விசுவாசம் இல்லைன்னா நம்ம வாழ்க்கை கர்த்தருக்கு ஏற்றதா இருக்காது. அதான் கர்த்தர் சொல்லுகிறார், விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான், பின்வாங்கி போவானால், பின்வாங்கி போவான் என்ன, அந்த விசுவாசத்தை விட்டு விடுவானால் அவன் மேல் என் ஆத்மா பிரியமாயிராதுங்கிறார். ஒரு தேவ பிள்ளை கர்த்தரை விசுவாசிக்கலன்னா அவங்களுக்கு அவங்கள கர்த்தருக்கு பிடிக்காதுங்கிறார். புரியுதா உங்களுக்கு? அவன் மேல என் ஆத்மா பிரியமாயிராதுன்றார். ஒரு தேவ பிள்ளை கர்த்தரை சரியா விசுவாசிக்கலன்னா அவங்கள எனக்கு பிடிக்காதுன்னு கர்த்தர் சொல்றார். அவன் மேல என் ஆத்மா பிரியமாயிராதுங்கிறார். அப்ப இது என்ன தெரியுதுன்னா, எல்லாருக்கும் சொல்லுகிறேன், விசுவாசம் கண்டிப்பா இருக்கணும். அந்த விசுவாசம் அளவு இருக்குது, அவனவனுக்கு பகிர்ந்து கொடுத்த அளவு இருக்குது. சிலருக்கு கொஞ்சம் இருக்கும், கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கும், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு லெவல் இருக்கு. ஆக மொத்தத்தில் விசுவாசமே இல்லாமல் ஒருத்தர் இங்க இருக்கக்கூடாது. ஆமென். விசுவாசம் கண்டிப்பா இருக்கணும். விசுவாசம் தான் பேஸ். இன்னைக்கு இந்த உலகத்துல பாத்தீங்கன்னா விசுவாசம் இல்லைன்னா பரலோகத்துக்கு கொடுக்க முடியாது. விசுவாசம் இல்லைன்னா கண்டிப்பா பரலோகத்துக்கு கொடுக்க முடியாது. நம்ம நிறைய நினைக்கிறோம், வந்துட்டோம் வாழ்ந்துட்டோம் கிறிஸ்டின் அப்படி இல்லை. விசுவாசம் நமக்கு இல்லைன்னா பரலோகத்துக்கு கொடுக்க முடியாது. யோவான் தன்னுடைய நிருபத்தில் எழுதும் பொழுது மரணத்துக்கு ஏதுவான பாவம் சொல்றாரு. மரணத்துக்கு ஏதுவான பாவம், மரணத்திற்கு ஏதுவும் இல்லாத பாவம்ன்றார். 1 யோவான் 5:16 வாசி பாத்தீங்கன்னா ரெண்டு விதமான பாவத்தை சொல்றாரு. ஒன்று மரணத்திற்கு ஏதுவான பாவம், அதாவது நம்மை நரகத்தில் கொண்டு போகிற பாவம். இன்னொன்று மரணத்திற்கு ஏதுவல்லாத பாவம். மரணத்துக்கு ஏதுவல்லாததுன்னா மன்னிக்கப்படக்கூடிய பாவம் இல்லையா? வாசிப்போத 5:16
மரணத்துக்கு
ஏதுவல்லாத பாவத்தை
தன் சகோதரன்
செய்ய
ஒருவன் கண்டால்
அவன் வேண்டுதல் செய்ய கடவன்
அப்பொழுது அவனுக்கு ஜீவனை கொடுப்பார். யாருக்கென்றால்
மரணத்துக்கு ஏதுவல்லாத பாவத்தை செய்தவர்களுக்கே
மரணத்துக்கு ஏதுவான பாவம் உண்டு.
மரணத்திற்கு ஏதுவான பாவம் ஒன்னு இருக்குது, மரணத்திற்கு ஏதுவல்லான பாவம் ஒன்னு இருக்குது. மரணத்துக்கு ஏதுவல்லாத பாவத்தை ஒருவன் செய்தால் அவனுக்காக நீங்க ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணலாம். ஆனால் மரணத்துக்கு ஏதுவான பாவத்தை ஒருவன் செய்கிறான், அவனுக்காக ஜெபிக்க கூட வேண்டாம், அது வேஸ்ட்ங்கிறாரு. இதுல மரணத்திற்கு ஏதுவான பாவம்னா என்ன, மரணத்துக்கு ஏதுவல்லாத பாவம்னா என்ன? அப்ப மரணத்துக்கு ஏதுவான பாவம்னா அந்த பாவம் அவனை நரகத்துல கொண்டு போய் நிக்க வைக்கும். மரணத்திற்கு ஏதுவல்லாத பாவம்னா அது மன்னிக்கப்பட்டு அவனை பரலோகத்துக்கு கொண்டு வந்து சேர்த்துறோம் இல்லையா? அப்ப மன்னிக்கப்பட முடியாத மரணத்துக்கு ஏதுவான நரகத்திற்கு கொண்டு போகக்கூடிய பாவம் என்றால் என்ன? அது என்ன பாவம்? கொலையா, ரத்தப்பழியா, பில்லி சுனியமா, மாந்திரிகம் செய்வதா, அசுத்தமான பாத விபச்சாரமா, மற்ற என்ன காரியம்? எதுவுமே கிடையாது. இவைகள் எல்லாம் மன்னிக்கப்படக்கூடிய பாவம் தான். எத்தனையோ கொலைகாரர்கள் ரட்சிக்கப்பட்டு தேவ பிள்ளைகளா இருக்கிறாங்க இல்லையா? எத்தனையோ கொள்ளை அடித்தவர்கள் ரட்சிக்கப்பட்டு தேவ பிள்ளைகளா மாறி இருக்கிறாங்க சிலுவையிலே இல்லையா? அவர் ஒரு ஏமாற்றுக்காரன், அவன் மன்னிக்கப்பட்டான். பவுல் ஸ்தேவான் கொல்லப்படுவதற்கு காரணமா இருந்த மனுஷன் இல்லையா, அவங்கள ரட்சிக்கப்பட்டாங்க. பவுலே ஒரு கொலை செய்த மனுஷன் தான், ரட்சிக்கப்பட்டார். இவைகள் எல்லாம் மன்னிக்கப்படும். அப்போஸ்தல நடவடிக்கைகளை பார்த்து எத்தனை மந்திரவாதிகள் தங்களுடைய மந்திர புஸ்தகங்கள் எல்லாம் கொண்டு வந்து எரிச்சுட்டு கத்திரிட்ட வந்தாங்கன்னு போட்டிருக்கு. மந்திரவாதிகளும் ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்க, எல்லாம் ரட்சிக்கப்பட முடியும். அப்ப மரணத்துக்கு ஏதுவான பாவம் என்றால் என்ன, ஒரு மனுஷனை நரகத்திற்கு தள்ளக்கூடிய பாவம் என்றால் என்னன்னு கேட்டீங்கன்னா, அதை வாசிங்க. யோவான் எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரம், யோவான் 16வது அதிகாரம் 7வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். 16:7 வாசிப்போம்.
நான் உங்களுக்கு உண்மையை சொல்லுகிறேன், நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமாயிருக்கும்,
நான் போகாதிருந்தால்
தேற்றரவாளன் உங்களிடத்தில் வரார். நான் போவேனேயாகில்
அவரை உங்களிடத்திற்கு அனுப்புவேன்.
அவர் வந்து
பாவத்தை குறித்தும்
நீதியை குறித்தும்
நியாயத்தீர்ப்பை குறித்தும்
உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். அவர்கள் என்னை விசுவாசியாதபடியினாலே பாவத்தை குறித்தும் நீங்கள் என்னை காணாதபடிக்கு
நான் என் பிதாவினிடத்திற்கு போகிறபடியினால்
நீதியை குறித்தும் இந்த உலகத்தின் அதிபதி
நியாயம் தீர்க்கப்பட்டதினாலே
நியாயத்தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார்.
கவனிங்க, இந்த இடத்துல பாருங்க, இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியானவருடைய செயல்பாடுகளை குறித்து இந்த இடத்துல பேசுறார். நான் போவேனே ஆகில் அந்த ஆவியானவரை உங்களுக்கு நான் அனுப்புவேங்கிறார். இந்த ஆவியானவர் மூன்று விதங்களிலே செயல்படுகிறார். இந்த ஆவியானுடைய வேலை இந்த பூமியில் மூன்று விதத்தில் செயல்படுறார். ஒன்று பாவத்தை குறித்தும், இரண்டாவது நீதியை குறித்தும், மூன்றாவது நியாய தீர்ப்பை குறித்தும் அவர் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஏன் இந்த மூன்று காரியங்கள்? இது மூணு காரியத்தை கண்டித்து உணர்த்துவதற்கான ரீசன் என்ன? அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்கள் என்னை விசுவாசியாதபடியினாலே பாவத்தை குறித்தும், நான் இந்த உலகத்தை விட்டு பிதாவினிடத்திற்கு போகிறபடியினால் நீதியை குறித்தும், இந்த உலகத்தின் அதிபதி நியாயம் தீர்க்கப்பட்டதினாலே நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார்னர். அப்ப மூணுக்கு மூணு ரீசன் வர கொடுக்கிறார். அப்போ பாவம் என்றால் என்ன? அவர்கள் என்னை விசுவாசியாதபடியினால் அதைத்தான் அந்த பாவத்தை குறித்து கண்டிப்பாருங்கிறார். அப்ப பாவத்திலேயே பிரதானமான பாவம் தெரியுமா? இயேசு கிறிஸ்துவை தெய்வம் என்று விசுவாசிக்காததுதான் இருக்கிறதுலேயே மோசமான பாவம். அதுதான் மன்னிக்கப்பட முடியாத பாவம். அதுதான் மரணத்திற்கு ஏதுவான பாவம். ஒரு கொலையாளருக்கு கூட ஆண்டவரே என்னை மன்னியுமா சொல்லி கேட்டான், ஆண்டவர் என்னை மன்னிச்சிடுங்க, ஆண்டவரே உன்னை கொலை செஞ்சுட்டேன், என்னை மன்னிச்சிடுங்க, உங்க ரத்தத்தால் என் பாவத்தை கழுவுங்கன்னா கத்தர் இறங்கிடுவார். ஆனா ஒரு மனுஷன் வந்து ஆண்டவரே உண்மை நான் இயேசுவே ஆண்டவர் சொல்ல முடியாது. இயேசுவே நீங்க தெய்வம் நான் விசுவாசிக்கல, என்ன மன்னிச்சிடுங்க. இது எப்படி இருக்கு? வேடிக்கையா இருக்கு. நீங்க தெய்வம் இல்லைன்னு தெய்வம் நான் உங்களை நம்பல, என்ன மன்னிச்சு பரலோகத்தில் ஏற்றுக்கொள்ளுங்க அப்படின்னு அவன் ஜெபம் பண்றான்னு வச்சுங்க, மன்னிக்கப்பட முடியுமா? நீ தெய்வமே இல்லைன்னு சொல்லிட்டு அப்புறம் எங்க இந்த மன்னிக்கிறது? அவனுக்கு மன்னிப்பே கிடையாது. இயேசுவை தெய்வம் என்று விசுவாசிக்காததுதான் உலகத்திலேயே மோசமான பாவம். அது மரணத்திற்கு ஏதுவான பாவம். இந்த பாவத்துக்கு மன்னிப்பே கிடையாது, கண்டிப்பா டைரக்டா நரகம் தான். எவ்வளவு பெரிய துன்மார்க்கனும் ரட்சிக்கப்பட்டு பரலோகத்துக்கு வர முடியும், ஆனால் சன்மார்க்கனாய் இருந்து இயேசு கிறிஸ்துவை தெய்வம் என்றும் இயேசு கிறிஸ்துவை ரட்சகர் என்றும் விசுவாசியாத மனுஷன் எவ்வளவு ஒரு நல்லவனாயிருந்தாலும் பரலோகத்துக்குள்ள வர முடியாது. மன்னிக்கப்பட முடியாத பாவம், மரணத்திற்கு ஏதுவான பாவம் என்று கேட்டீங்கன்னா, இயேசு கிறிஸ்துவை ரட்சகர் என்றும் தெய்வம் என்றும் விசுவாசியாமல் இருப்பதுதான் அந்த பாவம். இப்ப விசுவாசத்தின் முக்கியம் என்னன்னு புரியுதா உங்களுக்கு? இதுதான் விசுவாசம். விசுவாசம் இல்லைன்னா எல்லாமே டோட்டலி வேஸ்ட், கம்ப்ளீட்டா ஒண்ணுமே கிடையாது. அப்ப நம்முடைய வாழ்க்கையில் நம்மை பரலோகத்துக்கு கொண்டு போய் சேர்க்கிறது விசுவாசம் தான். விசுவாசனோடு இல்லைனா எவ்வளவு நல்ல மனுஷனாலும் பரலோகம் போக முடியாது. இயேசு கிறிஸ்துவை இரட்சகர் என்றும் அவர்தான் தெய்வம் என்று விசுவாசிக்க முடியலன்னா ஒண்ணுமே வேஸ்ட், கம்ப்ளீட்டா வேஸ்ட். அவன் கண்டிப்பா சான்ஸ் கிடையாது. பரலோகத்துக்கு வருவதற்கு எவ்வளவு தான தர்மம் பண்ணலாம், எவ்வளவு நல்லது செய்யலாம், எவ்வளவு நல்லவனா இருக்கலாம், வர முடியாது. அதான் மரணத்துக்கு ஏதுவான பாவம். சரி, இப்ப இந்த விசுவாசம் எவ்வளவு முக்கியன்றது இப்ப நீங்க பாத்தீங்கன்னா எவ்வளவு முக்கியமான ஒரு விஷயம், எவ்வளவு முக்கியமான விஷயம். அதனால ரோமருக்கு எழுத நிறுவனம் 14:23 பார்க்கிறோம், விசுவாசத்தினாலே வராத யாவும் பாவமே. விசுவாசத்துல வராத எல்லாமே பாவங்கள், விசுவாசத்துல வரணும் எல்லாம் பாவம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு ப்ரொஃபஷன் இருக்கிறீங்க, அந்த ப்ரொஃபஷன் படி அவர்களை அழைக்கிறோம் இல்லையா. ஒருத்தர் வந்து ஸ்கூல்ல காலேஜில் டீச் பண்றாங்கன்னா, ஸ்கூல்ல டீச் பண்றாங்கன்னா உங்களை டீச்சருங்கிறோம் இல்லையா, டீச்சருங்கிறோம். ஒருத்தர் ப்ரொஃபஷனா வண்டி ஓட்டுறாருன்னா அவரை டிரைவருங்கிறோம். ஒருத்தர் பில்டிங் கன்ஸ்ட்ரக்ட் பண்றாருன்னா கன்ஸ்ட்ரக்ட் பண்ற இன்ஜினியருங்கிறோம் இல்லையா. அப்போ யார் யார் என்ன ப்ரொஃபஷன் இருக்கிறோமோ அந்த ப்ரொஃபஷனே அவங்களுக்கு பெயராகிறது. அந்த ப்ரொஃபஷன் சொல்லி இவங்க டீச்சரா இருக்கிறாங்க, இவங்க டாக்டரா இருக்கிறாங்க, இவங்க நர்ஸா இருக்கிறாங்க, அந்த ப்ரொஃபஷன் அவங்க என்ன வேலை செய்யறாங்களோ அதுவே அவங்களுக்கு பெயராகும். இப்ப சொல்றேன், ஒரு விசுவாசி விசுவாசின்னு அடைகிறோம் அப்படின்னா உங்களுக்கு என்ன இருக்கணும், என்ன தெரியணும், விசுவாசிக்கு தெரியணும். உண்மையா சொல்றேன், விசுவாசிக்க தெரிஞ்சவன் தான் உங்களுக்கு விசுவாசின்னு சொல்லிக்கங்க. விசுவாசிக்க தெரியலன்னா உங்களுக்கு விசுவாசின்னு சொல்லிக்கிறதே தப்பு. ஆமென். ஒருத்தர் டாக்டரா இல்லாம நான் டாக்டர் சொல்லிட்டு உட்காந்து ட்ரீட்மெண்ட் பண்ண, அவங்க யார், அவங்க பேர் என்ன, போலி டாக்டர். அதே மாதிரி போலி விசுவாசி, புரியுதா உங்களுக்கு, போலி விசுவாசி. எத்தனை போலி டாக்டர் என்ன பண்றாங்க, பிடிச்சி அரெஸ்ட் பண்ணி ஜெயில போட்டுருவாங்க போலி டாக்டர். அதே மாதிரிதான் போலி விசுவாசி கடைசி நாள் எல்லாம் அரெஸ்ட் பண்ணி தூக்கி நரகத்தில் போட்டுருவாங்க. போலி விசுவாசி ஒருத்தரும் பரலோகத்துக்கு வர முடியாது. கர்த்தரை விசுவாசிக்காதவங்க, கர்த்தர் பேரோட விசுவாசத்தோடு வாழாதவங்க கடைசி நாள் எல்லாம் கொண்டு போய் நரகத்தில் போட்டுருவாங்க. விசுவாசம் அவ்வளவு முக்கியம், புரியுதா உங்களுக்கு. விசுவாசம், விசுவாச வாழ்க்கையினை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். விசுவாசம் என்பது எவ்வளவு முக்கியம், டெய்லி லைஃப்ல நமக்கு தேவை. அதனால இன்னைக்கு நான் சொல்றேன் உங்களுக்கு, டெய்லி லைஃப்ல விசுவாசத்தை கற்றுக்கொள்ளுங்கள். உங்க என்ன ப்ரொஃபஷன்ல இருக்கிறீங்களோ, என்ன காரியத்தில் உங்களை கர்த்தர் வச்சிருக்கிறாரோ, அதிலே உங்கள் விசுவாசத்தை நீங்க அப்ளை பண்ணக்கூடிய ஒரு நபராய் நீங்கள் கண்டிப்பா இருக்கணும், கண்டிப்பா இருக்கணும். நான் என்ன ஒரு சாதாரண விசுவாசி தானே அப்படின்னு நீங்க சாக்க போக்கு சொல்லிட்டு இருக்க கூடாது. உங்களுக்குள்ள ஒரு விசுவாசம் கண்டிப்பா இருக்கணும். சரி, இப்ப உங்களுக்கு ஒரு மூணு காரியங்களை வேகமா உங்களுக்கு நான் சொல்ல போறேன். விசுவாசத்தை பத்தி எப்படி பவுலுடைய வாழ்க்கையிலே நடந்த சம்பவங்கள், அவருடைய வாழ்க்கையில் அவருடைய ஊழியத்தில் நடந்த சில காரியங்களை வச்சு ஒரு மூணே மூணு காரியங்களை மட்டும் சொல்றேன், வாசிக்கலாம். முதலாவது 2 Corinthians 2:14 2 Corinthians 2:14
கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி,
கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி,
எல்லா இடங்களிலேயும்
எங்களை
கொண்டு
அவரை
அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம்,
வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். நல்லா பாருங்க, இப்ப பவுலுடைய ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாமே ரொம்ப அருமையான ஸ்டேட்மெண்ட்ஸா இருக்கும், சின்ன சின்ன விஷயங்கள். பவுல் ஒரு நல்ல ஊழியக்காரன், அப்போஸ்தலன், சபைகளை ஸ்தாபித்த மனுஷன். இப்ப இந்த இடத்துல பவுல் தன்னுடைய ஊழியத்தின் பாதையிலே தங்களை குறித்து, தன்னையும் தன்னோடு கூட இருந்தவர்களை குறித்து சேர்த்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கிறார். கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி, எல்லா இடங்களிலேயும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். பவுலுடைய வாழ்க்கையில் ஊழியத்தில் டோட்டல் சக்சஸ், அவருக்கு கம்ப்ளீட்டா சக்சஸ்ஃபுல்லா இருந்தார். எப்பொழுதும் வெற்றி, எல்லா இடங்களிலேயும் வெற்றி. ரெண்டு காரியம் சொல்லுங்க, வசனத்தை பற்றி தெரியும், எப்பொழுதும் வெற்றி, எல்லா இடங்களிலேயும் வெற்றி. ஒரு தேவ பிள்ளை, கர்த்தரை விசுவாசிக்கிற தேவ பிள்ளையின் வாழ்க்கையில் இதுதான் கர்த்தர் நியமிச்சது. நல்லா கவனிச்சுங்க, உங்களுக்கு தேவன் என்ன நியமிச்சிருக்கிறார் தெரியுமா, எப்பொழுதும் வெற்றி, எல்லா இடத்திலையும் வெற்றி. ஆமென். கிளியரா புரிஞ்சுக்கங்க, இதுல நான் சொல்றதுக்காக யாரும் தலையாட்டாதீங்க. இதுதான் ஃபைனல் ஸ்டேட்மெண்ட். தேவ பிள்ளைகளுக்கு எப்பொழுதும் வெற்றி, எல்லா இடத்திலையும் வெற்றி. இதை நீங்க விசுவாசிச்சிட்டீங்கன்னா இப்படிதான் இருப்பீங்க. புரியுதா? இதை நீங்க விசுவாசிச்சீங்கன்னா தான் இப்படி இருக்க முடியும். சிலர் என்ன சொல்லுவாங்க, எல்லா இடத்துலையும் வெற்றி பெறது முன்ன கூடாதுன்ற மாதிரி பேசுவாங்க. சில இடத்துல சில ஊழியர்கள் இருப்பாங்க, சில பாஸ்டர்கள் இருப்பாங்க, அவங்க கிட்ட கேட்கும்போது எவ்வளவு பேர் வராங்க, உடனே எவ்வளவு பேர் வராங்க சபைக்கு சாதாரணமா கேட்டோம்னா டக்குன்னு எவ்வளவு பேர் நம்ம கேட்ட கேள்விக்கு டைரக்டா பதில் சொல்ல மாட்டாங்க. நான் ஊழியம் செய்யறது இடம் இருக்கு பாருங்க, ரொம்ப கடினமான ஜனங்க பாருங்க, அந்த ஜனங்க திருந்தவே மாட்டாங்கன்றவாங்க, உடனே ஸ்ட்ராங்கா சீல் குத்திடுவாங்க. அந்த ஜனங்க கடினமான ஜனங்க, திருந்த மாட்டாங்க, அவங்க சபைக்கு வரமாட்டாங்கன்றவாங்க. கண்டிப்பா சொல்றேன், வரவே மாட்டாங்க, அவங்களுக்கு வரவே மாட்டாங்க, வரவே மாட்டாங்க. ஏன்னா அவங்களே விசுவாசிக்கிறாங்க, விசுவாசிக்கிறாங்க, இந்த ஜனங்க கடினமான ஜனங்க, இந்த ஜனங்க திருந்த மாட்டாங்க, இந்த ஜனங்க சபைக்கு வர மாட்டாங்க, விசுவாசிக்கிறாங்க. எவ்வளவு தப்பான காரியத்தை விசுவாசிக்கிறாங்க பாருங்க, எவ்வளவு எதிர்மறையான காரியத்தை விசுவாசிக்கிறாங்க பாரு. கர்த்தர் வந்து எதை விசுவாசிக்க சொல்றாரு? எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி, இது கர்த்தருடைய வார்த்தை. ஆனா இவங்க என்ன சொல்றாங்க, இவங்க திருந்த மாட்டாங்கன்றாங்க, எது கரெக்ட்? இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், மெய் உலகத்தில் வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளி அந்த மெய்யான ஒளின்னு இயேசு கிறிஸ்து குறித்து வேணும் சொல்லுகிறது. யாரை அவரை ரட்சிக்க முடியும்? ஆனா இவங்க எல்லாம் ரட்சிக்கப்பட மாட்டாங்க. நம்மளே அந்த ஜனங்களை குறித்து ஒரு முத்திரை குத்தனம்னா எப்படி அந்த ஜனங்கள் ரட்சிக்கப்படுவாங்க? கண்டிப்பா ரட்சிக்கப்பட மாட்டாங்க. அந்த ஜனங்களை ரட்சிக்கிறதுக்கு அத்த வேற ஒரு பாஸ்டர் அனுப்பிதான் ரட்சிப்பார். கண்டிப்பா சொல்றேன், அவங்களை வச்சு ரட்சிக்க மாட்டார். வேற இன்னொருத்தர சபை அங்க ஆரம்பிக்க வச்சு அவங்களை வச்சு கர்த்தர் ரட்சிப்பார். அதான் நடக்கும். இப்படி நிறைய பேருடைய வாழ்க்கையிலே சூழ்நிலைகளை பார்க்கிறாங்க. நான் சொல்றேன், சூழ்நிலைகளை பார்க்காதீங்க. உங்களுடைய அட்மாஸ்பியர் பார்க்காதீங்க, சிச்சுவேஷனை பார்க்காதீங்க. நீங்க என்ன சிச்சுவேஷன் இருக்கிறீங்க, அதனால இந்த சிச்சுவேஷன் எனக்கு நான் ஜெயிக்க முடியாதுன்னு நினைக்காதீங்க. உங்களுக்கு இருக்கிறதான சூழ்நிலைகளை வச்சு உங்களுக்கு ஒரு முடிவு கட்டாதீங்க. உங்கள் வேலை ஸ்தலத்தில், உங்களுடைய பிசினஸ்ல, உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில், குடும்பத்தில் இருக்கிற நிலைமைகள், தற்சமயம் காணப்படுகிற காரியத்தை வச்சுட்டு நீங்களே ஒரு முடிவுக்கு வராதீங்க. தேவ பிள்ளைகளுக்கு கர்த்தர் வச்சிருக்கிறது எப்பொழுதும் வெற்றி, எல்லா இடத்திலையும் வெற்றி. அப்ப பவுலுடைய வாழ்க்கையில் சொல்லும் பொழுது எப்பொழுது நான் வெற்றி பெறுகிறேன், எல்லா இடத்திலையும் நாங்கள் ஜெயிக்கிறோம் அப்படின்னு அவர் சொல்லல. அவர் சொல்ற ஸ்டேட்மெண்ட் கவனிச்சு பாருங்க, நாங்க எங்க போனாலும் ஜெயிச்சிருவேன். சில சொல்லுவாங்க, எங்க போனாலும் நான் ஜெயிச்சுட்டு வந்துடுவேன், நான் பிரசங்கம் பண்ண அவ்வளவுதான், நான் ஒரு பாட்டு பாடணும் அவ்வளவுதான் நினைப்பாங்க சிலர். அது கிடையாது, அப்படி நிக்க கூடாது. இந்த இடத்துல அவர் சொல்றது என்னன்னா, கிறிஸ்துவுக்குள் அந்த வெற்றியோட ரகசியத்தை சொல்ற பாருங்க, கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடத்திலேயும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனை வெளிப்படுத்துகிற தேவன், தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் ரெண்டு பேரை கொண்டு வர்றார் உள்ள அந்த வெற்றிக்கு, எப்பயும் வெற்றி, எல்லா இடத்திலையும் வெற்றி அந்த காரியத்திற்கு ரெண்டு பேரை உள்ள நுழைக்கிறார். முதல்ல கிறிஸ்துவை இந்த இடத்துல அடையாளம் காட்டுறாரு. கிறிஸ்துவுக்குள் நான் எனக்கு இந்த வெற்றி, என் வாழ்க்கையில எப்பொழுதும் வெற்றி, என் வாழ்க்கையில எல்லா இடத்திலையும் வெற்றி. எப்படி அது எப்படி சாத்தியம்? என் பலத்தினால் அல்ல, என் திறமையினால் அல்ல, என் ஞானத்தினால கிடையாது. அந்த வெற்றியின் ரகசியம் என்ன? நான் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறேன். என்னை ஆட்கொண்டிருக்கிற அந்த கிறிஸ்து வெற்றி பெற பண்ணுகிறார் எல்லா இடங்களிலேயும். இந்த தேவன், என்னை கிறிஸ்துவுக்குள் வைத்திருக்கிற அந்த தேவன், அவர்தான் வெற்றி சிறக்க பண்ணுகிறார். அந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம். அப்ப அந்த வெற்றியை அவர் சொல்றார், ஃபர்ஸ்ட் வெற்றியை சொல்றாரு. எப்பயும் வெற்றி, எல்லா இடத்திலையும் வெற்றின்னு சொல்லுகிறவர் அந்த வெற்றிக்கான ரகசியத்தையும் ஓபனா சொல்றாரு. அந்த வெற்றிக்கான ரகசியம் திறமை அல்ல, ஞானம் அல்ல, சாதுரியம் அல்ல. இதற்கான ரகசியம் என்ன? கிறிஸ்துவுக்குள்ளே தேவன் செய்கிறார். அப்ப நம்ம வாழ்க்கையில் நீங்க தெரிஞ்சுக்கணும், உங்களால எல்லா இடத்திலையும் வெற்றி பெற முடியாத உண்மை, உக சூழ்நிலைகளை ஜெயிச்சு உங்களால சாதிக்க முடியாத உண்மை. ஆனால் உங்களை ஆட்கொண்டிருக்கிற கிறிஸ்துவினாலே எந்த இடத்திலும் நீங்கள் வெற்றி சிறக்க முடியும். உங்களை நடத்துகிற ஆண்டவரால், தேவனாகிய கர்த்தராலே எந்த சூழ்நிலைகளையும் உங்களால் நீங்கள் வெற்றி சிறக்க முடியும். அதைத்தான் நீங்க பார்க்கணும். இப்ப இந்த விசுவாசம் உங்கள் பேரில் இருக்குமானால் நீங்க தோத்துட்டே இருப்பீங்க. இப்ப நான் ஏற்கனவே ஒரு உதாரணம் சொன்னேன், இந்த ஜனங்கள் திருந்த மாட்டாங்க, இந்த ஜனங்கள் மனம் திரும்ப மாட்டாங்க, இவங்க எல்லாம் சபைக்கு வர மாட்டாங்க. இந்த இப்படிப்பட்ட ஊழியர்கள் எதை நம்புறாங்கன்னா, தங்களை நம்புறாங்க, கர்த்தரை நம்பல, தங்களை நம்புறாங்க. நாம் பேசி ஏதாவது செய்ய முடியும் நினைக்கிறாங்க, அவங்க பேசி பார்க்கறாங்க, முடிய மாட்டேங்குது. தங்களை நம்பினால் தோத்து போவீங்க, ஆனால் உங்களோடு இருக்கிற ஆண்டவரை நீங்க நம்பினா, விசுவாசிங்கன்னா ஜெயிச்சுட்டே இருப்பீங்க. இதுதான் விசுவாசம், புரியுது உங்களுக்கு? இது வந்து பிராக்டிக்கல் லைஃப்ல சொல்றேன், பிராக்டிக்கலா. ஒரு இடத்துல ஒரு கான்ட்ராக்ட் எடுக்க போறீங்க, நீங்க கான்ட்ராக்டர் சொல்லுகிறீங்க இல்லையா, கன்ஸ்ட்ரக்ஷன்ல இருக்கிற ஆக்டர் இருக்கீங்க, நீங்க என்ன செய்ய, ஒரு இடத்துல ஒரு கான்ட்ராக்ட் எடுக்க போறீங்க, உங்கள் திறமையினால நீங்க ஏற்கனவே காமிச்ச செஞ்ச ஒர்க்கை காமிச்சல, நீங்க ஒன்னும் ஆர்டர் எடுத்துட முடியாது, ஒன்னும் சாதிச்சிட முடியாது, உங்க ப்ராடக்ட காமிச்சு ஒன்று பண்ணிட முடியாது. கர்த்தரை நம்பி, ஆண்டவரே நீங்க தான் எனக்கு வாங்கி கொடுக்கணும் சொல்லிட்டு போங்க, காரியம் நடக்கும். ஆமென். இதுதான் பிராக்டிக்கல் லைஃப்ல நமக்கு விசுவாசம். ஒரு காரியம் நமக்கு நடக்கணும், நம்ம திறமையினால, ஞானத்தினால, பேச்சினால எல்லாத்தையும் இழுத்துட முடியாது. கர்த்தரை நம்பி போனால் காரியத்தை கர்த்தர் நமக்கு வாய்க்க பண்ணுவார். இதுதான் விசுவாசம். அப்ப நம்முடைய டெய்லி லைஃப்ல சொல்ற ஒவ்வொரு காரியத்திலும் காரியத்தை வாய்க்க பண்ணுகிறவர் ஆண்டவர் என்பதை விசுவாசித்து ஒவ்வொரு அடி எடுத்து வைக்கும் பொழுது சொல்லுகிறேன், உங்க வாழ்க்கையிலே விசுவாசத்திலேயே ஃப்ளோ ஆகிட்டு இருங்க. எல்லாத்திலையும் கர்த்தர் விசுவாசிங்க, எல்லாமே சக்சஸ்ஃபுல்லா உங்களுக்கு போயிட்டு இருக்கும். ஒவ்வொரு காரியத்திலும் கர்த்தர் விசுவாசிங்க, சின்ன சின்ன விஷயத்தை கர்த்தர் விசுவாசிங்க, நடக்கும், காரியங்கள் ஜெயமாய் மாறிட்டே இருக்கும். உங்களை நம்புனீங்கன்னா அப்படியே பிளாக் ஆயிடுவீங்க. கர்த்தர் விசுவாச அடி எடுத்து வச்சுக்கிட்டே இருங்க, ஒவ்வொரு காரியத்திலும் கர்த்தர் காரியத்தை நடத்திட்டே இருப்பார். எந்த சூழ்நிலையிலும் சொல்றேன், இன்னைக்கு இந்த காரியம் நான் சொல்றேன், இது வந்து இந்த பிரசங்கம் இந்த முதல் முக்கியமா சொல்ற முதல் பாயிண்ட், விசுவாசிகளுக்கு பேசுறது, ஊழியக்காரங்களுக்கு பேச வேண்டிய சப்ஜெக்ட் இது. இந்த பிரசங்கத்தை எடுக்கக்கூடிய மைண்ட்ல இதேதான் ஓடிட்டு இருந்துச்சு. ஏன்னா பல நேரத்தில் சொல்லுவாங்க, ஐயோ அடுத்தது பிஜேபி ஆட்சி வந்தா என்ன ஆயிடும், ஐயோ ஜெயலலிதா வந்தா என்ன ஆகும், புலம்புறாங்க. ஏன் தான் புலம்புறாங்கன்னு தெரியல, ஏன் தான் புலம்புறாங்கன்னு தெரியல. யார் வந்தா என்ன, உங்களுக்கு நான் பைபிள் உங்களுக்கு காட்டுறேன், ராஜ்யத்தை பத்தி நான் உங்களுக்கு பைபிள் காட்டுறேன் பாருங்க, எடுத்து வாசிங்க. ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 48:14 வாசிப்போம்.
நீங்கள் எல்லாரும் கூடி வந்து கேளுங்கள்,
நீங்கள் எல்லாரும் கூடி வந்து கேளுங்கள்,
கர்த்தருக்கு பிரியமானவன்,
கர்த்தருக்கு பிரியமானவன்
அவருக்கு சித்தமானதை,
அவருக்கு சித்தமானதை
பாபிலோனில் செய்வான்,
பாபிலோனில் செய்வான். அவன் எங்க இருக்கிறான் அர்த்தம் கிடையாது, பிரச்சனை கிடையாது. கர்த்தருக்கு பிரியமானவன் அவருக்கு சித்தமானதை பாபிலோனில் இருந்தா கூட செய்வான். எவ்வளவு மோசமான சூழலில் இருந்தாலும் கூட, பாபிலோன் என்பது பாவத்தின் உச்சகட்டம் இல்லையா, எந்த ஒரு மோசமான காரியத்தின் உச்சகட்டம் பாபிலோன். அந்த இடத்திலையும் கூட கர்த்தருக்கு பிரியமானவன் தேவ சித்தத்தை எங்கோட செய்ய முடியும். இப்ப பாபிலோன் நமக்கு ஞாபகம் வருது, யாரு, தானியேல், நேபுகாத்நேச்சார், இவங்க எல்லாம் தான் இல்லையா. இப்போ இந்த நேபுகாத்நேச்சாருடைய காலத்திலும் சரி, இந்த தானியேலுடைய வாழ்க்கை எப்படி இருந்துச்சு, அவனுடைய காரியங்கள் எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு ஒரு சில வசனங்களை மட்டும் உங்களுக்கு நான் காண்பிக்கிறேன், கவனிச்சுட்டு வாங்க. தானியேல் தீர்க்க தரிசன புஸ்தகத்தை எடுத்துக்கொள்வோம். தானியேல் தீர்க்க தரிசன புஸ்தகம் 1:17
இந்த நாலு வாலிபருக்கும் தேவன் சகல எழுத்திலும்,
தேவன் சகல எழுத்திலும்,
ஞானத்திலும் அறிவையும் சாமர்த்தியத்திலும் கொடுத்தார். தானியேலி சகல தரிசனங்களையும் சொப்பனங்களையும் அறியத்தக்க அறிவுள்ளவனாக்கினார். அவர்களை ராஜாவினிடத்தில் கொண்டு வருகிறதற்கு குறித்த நாட்கள் நிறைவேறின போது பிரதானிகளின் தலைவன் அவர்களை நேபுகாத்நேச்சாருக்கு முன்பாக கொண்டு வந்து விட்டான். ராஜா அவர்களோட பேசினான். அவர்கள் எல்லாருக்குள்ளும் தானியேல், அனனியா, மீஷாவேல், அசரியா என்பவர்களைப் போல வேறொருவரும் காணப்படவில்லை. ஆகையால் இவர்கள் ராஜ சமூகத்தில் நின்றார்கள். ஞானத்துக்கும்
புத்திக்கும் அடுத்த
எந்த விஷயத்தில்
ராஜா அவர்களை கேட்டு விசாரித்தானோ
அதிலே தன் ராஜ்யம் எதிலும் உள்ள சகல சாஸ்திரிகளிலும்
ஜோசியரிலும்
அவர்களை 10 மடங்கு சமத்தராக கண்டான். கோரேஸ் ராஜ்யபாரம் பண்ணும் முதலாம் வருஷம் மட்டும் தானியேல் அங்கே இருந்தான்.
இந்த இடத்துல பாத்தீங்கன்னா, தானியேல், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ, இது 4 பேரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த 4 பேருக்கும் தேவனாகிய கர்த்தர் விசேஷித்த ஞானத்தை கொடுத்தாராம். அதிலும் தானியேலுக்கு விசேஷமாக சகல சொப்பனங்களையும் விளக்கம் கொடுக்கக்கூடிய அறிவுள்ளவனாக கர்த்தர் வைத்திருந்தாலும், இதை சொல்லிவிட்டு இந்த நாலு பேருடைய காரியம் எப்படி இருந்தது அதான் இப்ப பார்க்க போறோம். இருபத்தோராது வசனத்துல பாத்தீங்கன்னா தானியேல் இருந்த காலம் சொல்லப்பட்டிருக்கிறது. கோரேஸ் ராஜ்யபாரம் பண்ணும் முதலாம் வருஷம் மட்டும் தானியேல் அங்கே, அதாவது பாபிலோனிலே இருந்தான். தானியேல் பாபிலோனுக்கு கொண்டு போகப்பட்ட பொழுது அங்கே இருந்த ராஜா யாரு? யாரு? நேபுகாத்நேச்சார். புரியுது உங்களுக்கு? நேபுகாத்நேச்சார். தானியேல் எது வரைக்கும் இருந்தானா? கோரேஸ் ராஜ்யபாரம் பண்ணின முதலாம் வருஷம் வரைக்கும் இருந்தான் போட்டிருக்கு தானியேல். தானியேல் பாபிலோனுக்கு கொண்டு போகப்பட்ட பொழுது நேபுகாத்நேச்சார் அங்கே ராஜாவாக இருந்தான். பாபிலோனிய சாம்ராஜ்யம் அப்பொழுது நிறைவேறி கொண்டிருந்தது. இந்த நேபுகாத்நேச்சாருக்கு அடுத்தது இன்னொருத்தர் ராஜா வந்தார். எது? யாரு? பெல்சாத்சார் ராஜா. ஒவ்வொரு ராஜா நான் கேட்கிறேன். அடுத்த ராஜா யார் வந்தது? நான் அப்புறம் உங்களை வசனம் காட்டுறேன். பெல்சாத்சார். அதுக்கு பிறகு ஒருத்தர் வந்தார். யாரு? தரியோ. புரியுதா? தானியேல் இருந்த காலத்தை பாத்தீங்கன்னா அவன் பாபிலோனுக்குள்ள வந்த பொழுது ராஜாவா இருந்தது நேபுகாத்நேச்சார். அடுத்தது பாத்தீங்கன்னா பெல்சாத்சார். அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா தரியோ. அதுக்கு அடுத்தது தான் கோரேஸ். நாலு ராஜாக்களின் காலத்திலே தானியேல் இருந்தான். அதான் இங்க வந்து பார்க்கும்போது அவன் கோரேஸ் ராஜ்யபாரம் பண்ணும் முதலாம் வருஷம் மட்டும் தானியேல் அங்கிருந்தான் போட்டிருக்கு. நாலு ராஜாக்கள் ஆண்டு காலத்தில் தானியேல் இருந்தான். ஆக மொத்தத்தில் தானியேல் இருந்த காலம் 70 வருஷங்கள் பாபிலோனிய சிறையிருப்பில் இருந்தாங்க. பாபிலோன் தேசத்தில் 70 வருஷங்கள் இருந்தாங்க. இந்த 70 வருஷத்துல பார்க்கும்போது இவங்க தானியேல் கொண்டு போகப்பட்ட போது வாலிபனாக இருந்தாங்க. அந்த வாலிபர் ஆரம்பத்தில் சொல்லப்பட்டிருக்கு, அந்த நான்கு வாலிபர். அப்போ அவங்க கொண்டு போகப்பட்டது வாலிபனாய் இருக்கும் பொழுது கொண்டு போகப்பட்டான். ஆனா பாபிலோன்ல சிறையிருப்பில் இருந்து அவங்க வெளியில திரும்பும் யூதாவுக்கு திரும்பி வரும் பொழுது வயசான மனுஷனா தான் வந்திருக்கிறாங்க. 70 வருஷம் அங்க இருந்திருக்கிறாங்க. இந்த 70 வருஷத்துல பாத்தீங்களானால் இந்த தானியேலுடைய காரியம் எப்படி இருந்துச்சு? ஆறாம் அதிகாரத்துல பாருங்க, 28 வசனத்தை வாசிப்போம். ஆறாம் அதிகாரம் 28 வசனம்.
தரியுவின் ராஜ்யபார காலத்திலும் பெர்சியனாகிய கோரேசுடைய ராஜ்யபார காலத்திலும் தானியேலின் காரியம் ஜெயமாயிருந்தது.
தானியேலுடைய காரியம் ஜெயமாயிருந்தது. நேபுகாத்நேச்சாருடைய காலத்துல மட்டும் கிடையாது. நேபுகாத்நேச்சாருடைய காலத்தில் பார்க்கும் பொழுது தானியேல் அவனை கர்த்தர் யூஸ் பண்ணதெல்லாம் போட்டிருக்குது. அவனுடைய சொப்பனங்களுக்கு தானியேல் விளக்கம் கொடுத்தான். அவனை ராஜா உயர்த்துகிறான். ஆனால் நேபுகாத்நேச்சாருடைய காலத்துல மட்டுமல்ல. ஏன் இந்த வசனம் இப்படி சொல்லப்பட்டிருக்கு கேட்டீங்கன்னா, தரியுவின் ராஜ்யபார காலத்திலும் பெர்சியனாகிய கோரேசுடைய ராஜ்யபாரத்தின் காலத்திலும் தானியேலுடைய காரியம் ஜெயமா இருந்தது. ஏன் இந்த வசனம் இப்படி சொல்லப்பட்டிருக்கு கேட்டீங்கன்னா, நேபுகாத்நேச்சாருக்கு தானியேலுடைய நிறைய காரியங்கள் நல்லா தெரியும். அது பாபிலோனிய சாம்ராஜ்யம். அப்ப அந்த இடத்துல தானியேலை ஃப்ரெஷ்ஷா கொண்டு வரப்பட்ட பொழுது அவனுக்குள் இருந்ததான அந்த ஞானம், அந்த சொப்பனங்கள், அர்த்தம் சொன்னதான காரியங்கள் எல்லாம் பார்த்து நேபுகாத்நேச்சார் பிரமித்திருந்தான். அவனுடைய காலத்திலே தானியேலை நல்ல உயர்த்தி வச்சிருந்தான். ஆனால் இந்த பாபிலோனிய சாம்ராஜ்யம் தொடர்ந்து நீடிக்கல. அடுத்து 2-3 அதிகாரத்தில் வரும்போது இன்னொரு சொப்பனம் வருது. ஒரு பெரிய உயர்ந்த மரம் இருக்கிறது, அந்த மரத்துல வேர் வெட்டப்படுகிற ஒரு தரிசனம் நேபுகாத்நேச்சாருக்கு வருது. அதுல பார்க்கும்போது இந்த பாபிலோனிய சாம்ராஜ்யம் வெட்டப்படும். கர்த்தர் அதை வெளிப்படுத்துறார். தானியேலுக்கு போய் வெளிப்படுத்துறார். அதை வெளிப்படுத்தி பாபிலோனிய சாம்ராஜ்யம் முடிஞ்சது. முடிஞ்சது. அதுக்கு அடுத்தது மேதிய பெர்சிய சாம்ராஜ்யம் வந்துச்சு. அந்த மேதிய பெர்சிய சாம்ராஜ்யத்துல தான் பார்க்கும் பொழுது இந்த பெல்சாத்சார் வருகிறான். அடுத்தது தரியு வருகிறான். அதுக்கு அடுத்ததாக கோரேஸ். கோரேஸ் பார்க்கும்போது பெர்சியாவின் ராஜா கோரேஸ். அப்ப இவங்கெல்லாம் பார்க்கும்போது புறஜாதியாருடைய காரியம். இந்த கோரேஸுக்கு எல்லாம் தானியேல் யாருன்னு தெரிய வாய்ப்பு இல்லை. ஏன்னா அதுக்கு முன்னால 3 ராஜா போயிருக்கிறாங்க. தரியுவுக்கு தானியேல் அவ்வளவு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. அதுக்கு முன்னால வந்து பெல்சாத்சாருக்கு தெரிய வாய்ப்பு இல்லை. ஆனால் பாத்தீங்கன்னா தானியேல் கர்த்தரை விசுவாசித்து கர்த்தரோடு வாழ்ந்த காரணத்தினாலே அவன் நேபுகாத்நேச்சாருடைய காலத்திலும், அதாவது பாபிலோனிய சாம்ராஜ்யத்தின் காலத்திலும் அவனுடைய காரியம் ஜெயமா இருந்துச்சு. ராஜ்யம் மாறுது. பாபிலோனிய சாம்ராஜ்யம் மாறி ராஜ்யம் மேதிய பெர்சிய சாம்ராஜ்யம் வருது. ராஜ்யம் மாறினாலும் இவனுடைய வெற்றி தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. அதுதான் ரகசியம். இந்திய தேசத்தில் ராஜ்யம் மாறலாம், காங்கிரஸ் இருக்கலாம், பிஜேபி வரலாம், வேற புதுசா கூட வரலாம், ராஜ்யம் மாறலாம், ஆனால் தெய்வ பிள்ளைகளின் வெற்றி தொடர்ந்து கொண்டே இருக்கும். ஆமென். அதைத்தான் நான் சொல்ல வந்தேன். வேற இது சொல்றதுக்குதான் இவ்வளவு நேரம் சொல்றது. ராஜ்யங்கள் மாறலாம், ராஜாக்கள் மாறலாம், ஆனால் தெய்வ ஜனங்களின் வெற்றி யாரும் மாற்ற முடியாது. அது தொடரும். எந்த ஆட்சி வந்தாலும், யார் வந்தாலும், எப்படி இருந்தாலும், தெய்வ பிள்ளைகளுக்கு வெற்றியை யாராலும் மாற்ற முடியாது. அதனாலதான் ஏன் தான் புலம்புறாங்களோ நான் முதல்ல சொல்றது காரணம் அதுதான். ஐயோ இவங்க வந்தா என்ன பண்றது, புலம்புறது பைத்தியகாரத்தனம். திஸ் அவிசுவாசத்தின் அடையாளங்கிற நான் அதை புரியுதா உங்களுக்கு, அவிசுவாசத்தின் அடையாளம். இவங்க வந்தா என்ன பண்றது, அது அவிசுவாசத்தின் அடையாளம். அவிசுவாசத்தினால பேசுறது. விசுவாசம் இருக்கிறவன் எதை பற்றி கவலைப்பட மாட்டான். தானியலுடைய காரியம், அவ்வளவு சாம்ராஜ்யங்கள் மாறினாலும், ராஜாக்கள் மாறினாலும், அவனுடைய வெற்றியை கர்த்தர் தொடர வைத்தார். அவனுடைய காரியம் ஜெயமாக இருந்தது என்று வேதம் சொல்லுது. அப்படி இருந்து என்ன தெரியுதுன்னா, அவர்கள் கர்த்தரை விசுவாசித்தாங்க. ஒவ்வொரு சின்ன விஷயத்துக்கும், சொப்பனத்துக்கு காரியம் தெரியல, அவன் சொப்பனம் கண்டு அதன் சொப்பனத்தை சொல்லுங்கிறான். ராஜா அவன் சொப்பனத்துக்கானது சொப்பனத்தையும் சொல்ல அர்த்தத்தை சொல்லுன்னு நிற்கிறான். இப்ப இவன்கள் போய் விசாரிக்கிறாங்க தேவ சமூகத்தில், ஆண்டவரே இந்த சொப்பனை என்னன்னு கேட்கிறாங்க. கத்துறதுக்கு விளக்கத்தை கொடுக்கறது, கத்துறதுல வைக்கிற விசுவாசம், அதனாலதான் அவங்களுக்கு அதெல்லாம் கிடைச்சது. விசுவாசத்தோடு தேவ சமூகத்தில் வந்தாங்க. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ பாருங்க, எல்லாத்தையும் எடுத்து படிக்கிறதுக்கு எனக்கு நேரம் இல்லை. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ பாருங்க, நேபுகாத்நேச்சார் பெரிய 60 முழ சிலையை செய்து வச்சான். 6 முழ அகலம் உள்ளதும் 60 முழ உயரம் உள்ளதுமான சிலையை செய்து வச்சான். அதை பணிந்து கொள்வதற்கு 6 கீத வாத்தியங்களை வாசிக்க வச்சான். படிச்சுங்க தெரியும், 666 வரும். அந்த சிலையுடைய உயரம் 60 முழம், அகலம் 6 முழம். அதை பணிந்து கொள்வதற்கு 6 கீத வாத்தியங்களை வாசிப்பாங்க. படிச்சு பாருங்க, அவர் வீட்டில் போய் படிங்க, 3 மரியாதை போய் படிங்க. அப்படி அந்த அந்திகிறிஸ்துவின் செயல்பாடு அன்னைக்கு அவ்வளவு பவர்ஃபுல்லா இருந்துச்சு. அப்படிப்பட்ட விதத்துல அவங்க பணிந்து கொள்ள சொல்றாங்க, இந்த சிலையை பணிந்து கொள். நாங்க பணிந்து கொள்வதில்லை, எங்கள் ஆண்டவர் ரட்சிக்க வல்லவராக இருக்கிறார், அவர்களை ரட்சியாமல் போனாலும் நாங்கள் இந்த சிலையை படிந்து கொள்வதில்லை. நாங்கள் இதான் கர்த்தர் பேரில் வைக்கிற விசுவாசம். கர்த்தர் விசுவாசத்தை ஜெயிக்க வைத்தார். ஆமே விசுவாசம், நாங்கள் இதை நாங்கள் சிலையை பணிந்து கொள்வதில்லை, இந்த பிசாசம் நாங்கள் பணிந்து கொள்வதில்லை. அவர்களை காப்பாற்றுவார், அப்படி காப்பாற்றாமல் போனாலும் நாங்கள் விடமாட்டோம், நாங்கள் பணிந்து கொள்ள மாட்டோம் நின்னாங்க. அப்படி நின்னதுனாலே கர்த்தர் ஜெயம் எடுத்தார். நம்முடைய விசுவாசம் தான் சொல்ற எல்லாத்தையும் ஜெயிக்க வைக்கும். அல்லேலூயா. அவங்க ஜெயிச்சதுக்கு காரணமே விசுவாசம். அவங்க 4 சாம்ராஜ்யத்திலும் தாவியும் தானியல் ஜெயிச்சதுக்கு காரணம் விசுவாசம், கர்த்தர் பேரில் வச்ச விசுவாசம். சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ ஜெயிச்சதுக்கு காரணம் விசுவாசம். அதனாலதான் அவங்களோட வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா விசுவாச வீரர் பட்டியலில் வருது. அக்கினி ஜுவாலையை மேற்கொண்டாங்கன்னு வருது, அந்த விசுவாச வீரர் பட்டியலில் வந்துட்டாங்க. அதனால சொல்லுகிறேன், விசுவாசிங்க, உங்க காரியம் எல்லாம் ஜெயமா இருக்கும். எங்கேயும் ஜெயிப்பீங்க, எல்லா இடத்துலையும் ஜெயிப்பீங்க, எப்பவுமே ஜெயிப்பீங்க. ஆமென். அதான் விசுவாசத்தின் ஆசீர்வாதம். இரண்டாவது விசுவாசத்தில் நடக்கிற அடுத்த ஒரு காரியத்துக்கு போவோம். பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 4:13 வசனத்தை வாசிக்கலாம்.
என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு.
என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. இங்கே பார்க்கும் பொழுது பவுல் அடுத்த சொல்றாரு, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து. எல்லாத்தையும் நான் செஞ்சிருவேன் அப்படின்னு சொல்லல, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே. அதை டச் பண்ணி தான் சொல்றாரு. அப்போ பவுலுடைய வாழ்க்கையில் எல்லாத்தையும் அவரால் செய்ய முடிஞ்சது, எதையுமே என்னால் செய்ய முடியலன்னு அவருக்கு எதுவுமே வரல, எல்லாத்தையும் செய்ய முடிஞ்சது. அப்ப எல்லாத்தையும் செய்ய முடிந்தது ரீசன், காரணம் என்ன, அதன் பின்னணி என்ன? கர்த்தர் அவரை பலப்படுத்திட்டு இருந்தார். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து. அப்போ அவர் கர்த்தரை சார்ந்திருந்தார், அதனால் அவரால் எல்லாத்தையும் செய்யக்கூடிய பலன் அவருக்கு இருந்தது. கர்த்தரை சார்ந்திருந்தார், டோட்டலா சார்ந்திருந்தார். இந்த இடத்திலே பவுல் சொன்ன காரியம் என்ன, தன்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே என்னத்தை செய்ய முடிஞ்சது. இந்த இடத்துல பவுல் சொல்லுகிற காரியம் என்ன, எப்பவே ஒரு வசனத்தை எடுத்துட்டு பிளைண்டா நம்ம வியாக்கியானம் பண்ணிடக்கூடாது, அந்த கான்டெக்ஸ்ட் பார்க்கணும். இந்த இடத்தில் அவர் எதை சொல்ல வருகிறார், எதை குறித்து சொல்ல வருகிறார், அதை நீங்க தெரியணும்னா 11-12 வசனங்களை படிப்போம். அது முதல் 2 வசனம்.
என் குறைச்சலினால் நான் இப்படி சொல்லுகிறது இல்லை,
என் குறைச்சலினால் நான் இப்படி சொல்லுகிறது இல்லை,
ஏனெனில்
ஏனெனில்
நான் எந்த நிலைமையில் இருந்தாலும்
நாம் எந்த நிலையில் இருந்தாலும்
மனரமியமாயிருக்க கற்றுக்கொண்டேன்
மனரமியமாயிருக்க கற்றுக்கொண்டேன்
தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும்
தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும்
வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும்
வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும்
எவ்விடத்திலும்
எவ்விடத்திலும்
எல்லாவற்றிலும்
எல்லாவற்றிலும்
திருப்தியாயிருக்கவும்
திருப்தியாயிருக்கவும்
பட்டினியாயிருக்கவும்
பட்டினியாயிருக்கவும்
பரிபூரணமடையவும்
பரிபூரணமடையவும்
குறைவுபடவும்
குறைவுபடவும்
போதிக்கப்பட்டேன்
போதிக்கப்பட்டேன்
என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு.
இதுதான் இங்க பின்னணி. பவுலுடைய வாழ்க்கையில் ஊழியத்தில் போகும்போது சில இடத்துல அவருடைய தேவைகள் உடனே சந்திக்கப்பட்டது போல இருந்துச்சு, சில இடத்துல அப்படி இல்லாதது போல இருந்துச்சு. அப்போ சில இடத்துல அவருக்கு ஓஹோன்னு வரவேற்பு, மிகப்பெரிய காரியங்கள் நடந்துச்சு. அவரை தெய்வமாய் பார்த்து மாலை போட்டு அவருக்கு காலில் விழுந்தாங்க எல்லாரும். சில இடத்துல போகும்போது கல்லு தூக்கிட்டு வந்தாங்க இல்லையா, எப்படி நடந்தது? ஒரு இடத்துல வந்து அவரை தெய்வமா பார்த்து காலில் விழுந்து மாலை போடுறாங்க, அவருக்கு பலி செலுத்திருக்க தெய்வமே பார்த்துட்டாங்க. ஆனா சில இடத்துல அவரை கல்லடிக்கிறதற்கு கல்ல எடுத்துக்கொண்டாங்க. இப்படி இருந்துச்சு, அப்படி இருந்துச்சு. சில இடத்துல அவர் ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா இருக்கிற மாதிரி சில இடத்துல பிரச்சனைகள் வந்துச்சு. ஆனால் எந்த நிலைமை இருந்தாலும் சரி, குறைவா இருந்தாலும் சரி, நிறைவா இருந்தாலும் சரி, வாழ்ந்திருந்தாலும் சரி, தாழ்ந்திருந்தாலும் சரி, எந்த நிலைமை வந்தாலும் என்னுடைய ஆவிக்குரிய நிலைமையில் ஒரே ஸ்டேட்டஸ்ல மனரமியமாய் நான் இருக்கிறேன். இது ஒரு ஸ்பெஷல் ஸ்ட்ரென்த். முதல்ல சொன்னது அவுட்வர்ட் சக்சஸ், வெளியரங்கமான வெற்றி. முதல்ல ஃபர்ஸ்ட் பாயிண்ட் சொன்னது வெளியரங்கமான வெற்றி. இது ரெண்டாவது இப்ப நான் சொல்றது உள்ளான வாழ்க்கையில் கிடைக்கிற வெற்றி. வெளியரங்கமான வெற்றி மட்டும் போதாது. நீங்க நிறைய பேர் வெளியரங்கமான வெற்றியை மட்டுமே பார்த்து கழி கொண்டுறோம். வெளியரங்கமான வெற்றி மட்டும் போதாது. வெளியரங்கமான வெற்றி மூலமா நீங்க ஆத்துமாக்கள் ஆதாயம் பண்ணலாம், பெரிய காரியங்களை செய்யலாம், தேவநாமத்தை மகிமைப்படுத்தலாம், அது இது நிறைய காரியங்களை செஞ்சுட்டு போகலாம். ஆனால் உள்ளான வாழ்க்கையில் நீங்கள் வெற்றி பெறும் பொழுதுதான் நீங்க பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்க முடியும். எந்த நிலைமையில் இருந்தாலும் மனரமியமா இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு தேவ பிள்ளைக்கு இந்த பலன் தேவை. இந்த பலன் இஸ்ரவேல் ஜனங்களை நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா, எகிப்திலிருந்து கத்தர் வெளியில் கொண்டு வருவார், செங்கடலை கடந்து கொண்டு வருவார். இதெல்லாம் யாத்திரம் 14 அதிகாரத்தில் வரும். செங்கடலை பிளக்கிறார், ஜனங்க நடக்கிறாங்க, பார்வோனியனுடைய சேனைகளை கத்தர் அதே கடல்ல கவிழ்த்து போடுகிறார். 15 ஸ்டார்டிங் எப்படி தெரியுமா? ஒரே டான்ஸ் தான், பாட்டு தான், ஆராதனை தான் இல்லையா? கத்தரை துதிக்கிறாங்க, மீரியாம் பாடுறா, ஒரே டான்ஸ், பாட்டு, ஒரே கொண்டாட்டம் தான். அந்த 15 ஸ்டார்டிங்ல முதல் பாதி அப்படி போகுது. அடுத்தது என்னாச்சு தெரியும்? 3 தண்ணி இல்லை. உடனே எண்ணத்தை குடிப்போம், நாங்க எகிப்திலேயே இருந்திருக்கலாமே, அவ்வளவு அப்படியே ரிவர்ஸ்ல போயிட்டாங்க. 15 படிச்சு பாருங்க, அப்படியே சேஞ்ச் ஆகும். ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல பாத்தீங்கன்னா ஒரே செலிப்ரேஷன், நெக்ஸ்ட் ஹாஃப்ல பாத்தீங்கன்னா ஒரே புலம்பல். போறாங்க, தண்ணி இல்ல, 3 தண்ணி இல்ல, தவிக்கிறாங்க. அடுத்தது மாறாள் கர்த்தர் கொண்டு வந்து நிக்க வைக்கிறார், அங்க தண்ணியை பாக்குறாங்க, கை கெட்டினது வாய் கேட்டல, தண்ணியை பாக்குறாங்க, குடிக்க முடியல, அவ்வளவு கசப்பு. இன்னும் அவங்க எரிச்சல் அடைகிறாங்க, சோர்ந்து போறாங்க. எண்ணாகம் 24:4-5 நீங்க படிச்சு பாருங்க. அங்க பாத்தீங்கன்னா இறைச்சியின் அப்பத்துக்காக ஜனங்கள் முறுமுறுத்தாங்க. நாங்கள் எகிப்தில் இருக்கும் பொழுது இறைச்சியை சாப்பிட்டோம், அப்பத்தை சாப்பிட்டோம், இங்கே அப்பமும் இல்லை, இறைச்சியும் இல்லை, இந்த அற்பமான உணவு எங்கள் மனதுக்கு வெசனமாக இருக்கிறது. நாங்கள் புலம்புனாங்க, சந்தோஷம் அவங்களுக்கு எல்லாம் நிறைவா இருக்கும்போது ஒரே சந்தோஷம். ஆனா கொஞ்சம் குறைவு வந்த உடனே புலம்ப ஆரம்பிச்சாங்க. ஆனா பவுல் சொல்றாரு, வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், பரிபூர்ணமா இருக்கும் என்னால முடியும், பட்டினியா இருக்கும் என்னால முடியும், எந்த நிலைமையிலும் மனரமியமா இருக்க கற்றுக்கொண்டேன். இதுதான் உள்ளான வாழ்க்கையில் இருக்கிற சக்சஸ். அப்ப இஸ்ரேல் ஜனங்களுக்கு வெளியில சக்சஸ் தான், செங்கடல் பழகுது, மண்ணா கொட்டுது, எல்லாம் சக்சஸ் தான். வெளியில பாத்தீங்கன்னா பகல்ல மேகஸ்தம்பம், இரவில் அக்னி ஸ்தம்பம், என்னென்னமோ நடக்குது, கத்தர் யுத்தம் பண்ற எல்லாம் நடக்குது. ஆனா உள்ளான வாழ்க்கையை பாருங்க, ஃபெயிலியர். உள்ளான வாழ்க்கையில ஒரு நாள் கஷ்டம்னா அவன் தாங்க முடியல, உடனே முறுமுறுக்கிறாங்க, பொள்ளுவாய் சொல்லும் வந்து கடிக்குது. எதை குடிக்குது? அசுத்தாமிகளில் தாக்கப்படுகிறது கடையாளம், பிசாசுல தாக்கப்பட்டாங்க, கொள்ளிவாய் செல்வம் கடிக்கிறது. இப்படிதான் அவருடைய வாழ்க்கை தோல்வியில போச்சு. ஆனால் பவுல் சொல்றாரு, என்னால் இப்படி இருக்க முடியும், இப்படி இருக்க முடியும், ரெண்டு விதத்தில் எப்படி இருந்தாலும் ஒரே மாதிரி என்னால் இருக்க முடியும். வாழ்ந்திருந்தாலும் ஒரே மாதிரி இருக்க முடியும், தாழ்ந்திருந்தாலும் ஒரே மாதிரி இருக்க முடியும், எந்த நிலைமையிலும்
மனரமயமாயிருக்க முடியும். இது எப்படி இந்த பவுலுக்கு சாத்தியமானது? உள்ளான வாழ்க்கையிலே ஒரே மாதிரி இருக்கணும். ஒரு சொல்ல, உங்களுடைய வாழ்க்கையிலே சந்தோஷம் ஒரே மாதிரி இருக்கணும். உங்க முகத்தில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஏதோ பிரச்சனை பார்த்தோன்னு சொல்லிடலாம் சிலர், அப்படி கண்டுபிடிக்க முடியாது, கண்டுபிடிக்க கூடாது உங்களை பார்த்து. தெரியுமா, உங்க வாழ்க்கையில நீங்க ஏதோ பிரச்சனையில போறீங்கன்றத உங்க முகத்தை பார்த்து யாரும் கண்டுபிடிக்க கூடாது. அதுதான் சரியான ஆவிக்குரிய வாழ்க்கை. சார், பார்த்தோன்னு சொல்றாங்களே, என்ன இன்னைக்கு என்ன பிரச்சனையான்னு கேட்கறாங்கல்ல, அப்ப சரியில்லை. அது உங்களை பார்த்து யாரும் கண்டுபிடிக்க கூடாது இன்னைக்கு ஒரு பிரச்சனையில் இருக்கிறாரு. அந்த மனரம்யம் உங்க முகத்துல தெரியணும். அல்லேலூயா. அந்த மனநம்யம் தெரியும் முகத்துல, டக்குன்னு கண்டுபிடிச்சிருவாங்க சொல்ல, பார்த்தது தெரிஞ்சிடும். அப்படி இருக்கக்கூடாது. அந்த மனநம்யம் எல்லா நேரத்தில் நமக்கு இருக்கணும். இவரு பவுலுக்கு இது எப்படி வந்துச்சு தெரியுமா? 19வது வசனத்தை படிப்போம். பிலிப்பியன் 4:19.
எல்லாம் எனக்கு கிடைத்தது, என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி, உங்கள் குறைவையெல்லாம், கிறிஸ்து இயேசுவுக்குள், மகிமையிலே நிறைவாக்குவார்,
என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி. இன்னைக்கு சொன்னீங்க, என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவைகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். இந்த டிரான்ஸ்லேஷன் தமிழ்ல கொஞ்சம் சரியில்லை. மகிமையில நிறைவாக்குவார் கிடையாது. இது ஆங்கில வேகத்தில் பார்த்தீங்கன்னா, மை லார்ட் ஷல் சப்ளை ஆல் மை நீட்ஸ் அக்கார்டிங் டு ஹிஸ் ரிச்சஸ் இன் க்ளோரி. அப்படின்னா பரலோகத்தில் தன்னுடைய ஐஸ்வர்யம் எப்படிப்பட்டதா இருக்கிறதோ அதன் அடிப்படையில் இந்த உலகத்தில் உங்கள் தேவையை சந்திப்பார்னு சொல்லப்பட்டிருக்கு. அதுதான் உண்மையான அர்த்தம். இந்த டிரான்ஸ்லேஷன் கொஞ்சம் தப்பா இருக்குது. மை லார்ட் ஷல் சப்ளை ஆல் யுவர் நீட்ஸ் அக்கார்டிங் To his riches in glory. அவருடைய பரலோகத்தில் மகிமையில எந்த ஐஸ்வர்யம் உள்ளவரா இருக்கிறாரோ அதன் சேம் லெவல்ல இந்த உலகத்தில் ஆசீர்வதிப்பார். அப்போ இந்த காரியம் பவுலுக்கு கிளியரா இருந்துச்சு. என் ஆண்டவர் என்னை ஆசீர்வதிப்பார், என் ஆண்டவர் என் குறைச்சலை சரிபடுத்துவார். எப்படி பரலோகத்தில் அவர் எப்படி ஐஸ்வர்யம் உள்ளவரா இருக்கிறாரோ அந்த லெவல்ல என்னை ஆசீர்வதிப்பார். அதுல அவர் தெளிவா அந்த விசுவாசம் இருந்துச்சு. அந்த விசுவாசம் அவருக்கு தெளிவா இருந்ததுனாலதான் குறைவு வந்த உடனே, இந்த குறைவு இது இன்னைக்கு இருக்கும் நாளைக்கு மாறிட போகுது, தைரியம் பண்ணினாரு. இன்னைக்கு ஒரு குறைவு வந்த உடனே அப்படியே உழுந்தல்ல அவரு. இந்த குறைவு இன்னைக்கு நாளைக்கு பார் கத்தர் என்ன பண்ற இருப்பாரு. அந்த விசுவாசம் இருந்துச்சு. அந்த விசுவாசத்தின்படி இன்னைக்கு இருந்த குறை நாளைக்கு பார்த்தா இல்ல, நாளைக்கு வேற மாதிரி ஆகி போச்சு, நாளைக்கு பரிபூர்ணமா இருக்குது. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் சொல்லுகிறேன், ஒரு நாள் குறை வந்து நோன்னு கீழே போயிடக்கூடாது. நம்முடைய தேவன் ஐஸ்வர்ய சம்பன்னர், அவர் ஐஸ்வர்ய சம்பன்னர், தம்முடைய பரலோகத்தின் ஐஸ்வர்யத்தின் அடிப்படையில் ஆசீர்வதிக்கிறவர். இன்னைக்கு நீங்க ஒரு சின்ன குறை வந்து நீங்க அப்படியே சோர்ந்து போனீங்கன்னா நாளைக்கு அற்புதம் நடக்காது. இன்றைக்கு இந்த குறைவை பார்க்கும் பொழுது கத்தர் இப்பொழுது ஒரு அற்புதம் செய்வார். அந்த விசுவாசத்தை நீங்கள் உங்களுக்குள்ளே வைத்து கத்தரை மகிமைப்படுத்துங்க. அந்த குறைச்சல் எவ்வளவு சீக்கிரத்தில் மாறுது நீங்க பார்ப்பீங்க. அங்கதான் கத்தர் விசுவாசத்தை கனப்படுத்துவார். அப்போ சூழ்நிலைகளை பார்த்து பிரச்சனைகளை பார்த்து அப்படியே டல்லாயிடக்கூடாது. அந்த இடத்துல தேவனை விசுவாசிக்கும். அதான் என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி செய்வார், தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி இந்த உலகத்தில் என் குறைவை மாற்றுவார். அந்த விசுவாசம் தான் அவருடைய வாழ்க்கையில் எந்த நிலைமையிலும் மனரமயமாய் அவரை வாழ வைத்தது. கடைசி வரைக்கும் விசுவாசத்தை காத்துக்கொள்ள அவருக்கு உதவி செய்தது விசுவாசம். இது உங்களுடைய டெய்லி நீட்ஸுக்கு, உங்களுடைய உள்ளான வாழ்க்கைக்கு. முதல்ல சொன்னது வெளியரங்கமான வாழ்க்கை. கடைசியா ஒன்னு ஷார்ட்டா சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். 1 கொரிந்தியர் 15:57. 1 கொரிந்தியர் 15:57.
நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம்.
கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவினாலே ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். இப்ப இங்கேயும் ஜெயத்தை பத்தி பேசுறார். இங்கே அவர் சொல்லுகிற ஜெயம் என்ன ஜெயம் இல்லையா? முதல்ல வந்து ஊழியத்துல போராடத்துலாம் சக்சஸ், போராடத்துலாம் ஆத்மா ரட்சிப்பு, போராடத்துலாம் அற்புதங்கள், அது முதல் காரியம். இப்ப இந்த இடத்துல நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவினாலே ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரங்கிறார். இங்கே சொல்லப்படுகிற ஜெயம் என்ன ஜெயம்? இது ஊழியத்தில் நடக்கிற அற்புதமோ அடையாளமோ ஆத்துமாதாயம் கிடையாது. இங்கே சொல்லப்படுகிற ஜெயம் என்னன்னு கேட்டீங்கன்னா மரணத்தின் மேல் ஜெயம். ஆமென். இந்த இடத்துல அவர் சொல்றது மரணத்தின் மேல் ஜெயம். மரணத்தின் மேல்
பெற்ற வெற்றியை இந்த இடத்துல சொல்றார். இந்த 1 கொரிந்தியர் 15 அதிகாரத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா, மரித்தோர் உயிர்த்தெழுதல் நித்திய ஜீவன், உயிரோடு எடுத்துக்கொள்ளப்படுதல் மறுரூபம் ஆகுதல், இதை குறித்து இந்த அதிகாரம் பேசுகிறது. இது அதிகாரம் ஃபுல்லா நீங்க பெரும்பாலும் அநேக வசனங்கள் இதை குறித்து தான் பேசிட்டு வருது. நம்ம எல்லாத்தையும் எடுக்க முடியாது, சில குறிப்பு ஒரு சில வசனங்கள் மட்டும் பார்ப்போம். 51 வசனத்திலிருந்து வாசிக்கலாம்.
இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன்,
ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன்.
நாம் எல்லாரும் நித்திரை அடைவதில்லை, ஆகிலும் கடைசி எக்காலம் தொனிக்கும் போது,
ஒரு நிமிஷத்திலே
ஒரு இமை பொழுதிலே நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம்.
கடைசி ஒரு எக்காலம் தொனிக்கும் போது ஒரு இமை பொழுது நாம் எல்லாரும் மறுரூபம் ஆவோம். அப்புறம்
எக்காலம் துணிக்கும், அப்பொழுது மரித்தோர் அழிவில்லாதவர்களாய் எழுந்திருப்பார்கள், நாமும் மறுரூபமாக்கப்படுவோம். அழிவுள்ளதாகிய இது
அழியாமையையும்
சாவுக்கேதுவாகிய இது
சாகாமையையும்
தரித்துக் கொள்ள வேண்டும். அழிவுள்ளதாகிய இது அழியாமையையும் சாவுக்கேதுவாகிய இது சாவாமையையும் தரித்துக் கொள்ளும் பொழுது
மரணம் ஜெயமாக விழுங்கப்பட்டது என்று
எழுதியிருக்கிற வார்த்தை
நிறைவேறும்.
மரணமே உன் கூர் எங்கே
பாதாளமே
உன் ஜெயம் எங்கே மரணத்தின் கூர் பாவம், பாவத்தின் பலன் நியாயப்பிரமாணம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம்.
மரணத்தை நாம் ஜெயித்தவர்கள். அடுத்து நமக்கு இருக்க வேண்டிய விசுவாசத்தை நம்ம காண்பிக்கிறது, நம்ம நித்திய ஜீவனை குறித்து நமக்கு விசுவாசம் தெளிவாகணும். பவுல் தான் வாழ்ந்த காலத்திலேயே அவருக்கு மரணம் இல்லைன்றதுல கிளியரா இருந்தார். அவர் உயிரோடு இருக்கிற கடைசி நிமிஷம் வரைக்கும், அவர் உயிரோடு இருக்கிற அந்த காலத்தில், அவர் ஊழியம் செய்த காலத்தில் நிருபத்தை எழுதும் பொழுது அவர் என்ன மைண்ட்ல இருந்தார்னு கேட்டீங்கன்னா, எனக்கு மரணம் கிடையாது, இயேசு கிறிஸ்து வரப்போறார், என்னை மறுரூபமாக்க போறார், அப்படியே தூக்கிட்டு போயிட போறார். இது நிருபத்தை எழுதும் பொழுது அவருடைய மைண்ட் செட்டா தான் இருந்துச்சு. அப்ப அவர் அதை எழுதுகிற ஓப்பன் எழுதுகிறார். இன்றைக்கு சொல்லுகிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் இந்த நிமிஷத்தில், இந்த கடைசி காலத்தில், அது அந்த காலத்தில் 2000 மாலையும் அப்படி எழுதினார். இன்றைக்கு இந்த கடைசி காலத்தில், கடைசி நிமிஷத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நமக்கு இந்த விசுவாசம் கிளியரா இருக்கணும். என் இயேசு கிறிஸ்து வரப்போகிறார், அவருடைய வருகை நேரத்தில் நான் மறுரூபமாக்கப்பட்டு எடுத்துக் கொள்ளப்பட போகிறேன். அதுதான் சொல்லப்பட்டிருக்கிறது. 1 Thessalonians 4:16-18 வசனங்களில் பார்க்கும் பொழுது, கர்த்தர் தாமே ஆரபாரத்தோடும் பிரதான தூதருடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கும் நாம் அவருக்கு எதிர்கொண்டு போக மேகங்களில் எடுத்துக் கொள்ளப்பட்டு இவ்விதமா எந்தெந்தைக்கும் கர்த்தரோடு கூட இருப்போம். இந்த வார்த்தைகளினாலே நீங்கள் ஒருவரை ஒருவர் தேற்றுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப இன்னைக்கு இந்த உலகத்தில் மனிதனாய் வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் என்ன எதிர்பார்த்துட்டு கொண்டு தெரியுமா, எந்த நிமிஷத்திலும் இயேசு கிறிஸ்துவின் வருகை எதிர்பார்த்துட்டு இருக்கணும். என் இயேசு கிறிஸ்து வரும் பொழுது என்னை எடுத்துக் கொள்வார், அந்த விசுவாசத்தில் நம்ம கிளியரா இருக்கணும். கொஞ்சம் கூட டவுட் இருக்கக்கூடாது. என் இயேசு கிறிஸ்து என்னை எடுத்துக் கொள்வதற்காக, என்னை தன்னோடு கூட வைத்துக் கொள்வதற்காக வரப்போகிறார். எவ்வளவு கிளியரா சொல்லியிருக்காரு தெரியுமா, பைபிள் ஃபுல்லா நீங்க படிச்சீங்கன்னா, செல்லாம் பார்க்கும்போது அப்படியே த்ரில்லிங்கா இருக்கும் சொல்ற வார்த்தைகள்ல. யோவான் 14:3 வசனம் படிச்சு பாருங்க, உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். என் பிதாவின் வீட்டிலே அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, அப்படி இல்லாவிட்டால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன், ஒரு ஸ்தலத்தை நான் உங்களுக்கு என்று ஆயத்தம் பண்ணுவேன். நான் போய் உங்களுக்கு என்று ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு திரும்பவும் வந்து நீங்கள் என்னோடு கூட இருக்கும்படி உங்களையும் என்னோடு கூட்டி செல்வேன். என்ன அழகா பேசுறது பாருங்க, கிளியரா சொல்றாரு. உங்களுக்காக நான் வீட்டை ரெடி பண்ணிட்டு போறேன், ரெடி பண்ணிட்டு வந்து கூட நான் கூட்டிட்டு போக போறேங்கிறார். அதை எதிர்பார்த்திருக்கணும் ஒவ்வொரு நிமிஷம். அந்த விசுவாசத்தில் நம்ம ஸ்ட்ராங்கா இருக்கணும், அப்பதான் நம்ம சந்தோஷமா இருக்க முடியும். இந்த உலகத்தின் காரியத்தில் பிடிக்கப்பட்டிருக்க கூடாது, நம்முடைய பிடிப்பு மேல இருக்கணும். ஆமென். நம்முடைய பிடிப்பு மேல இருக்கணும், கீழே பிடிச்சிட்டு உட்கார்ந்து கூடாது, மேல பிடிச்சிட்டு நிற்கணும். அல்லேலூயா. மேல பிடிச்சிட்டு நம்முடைய ஆண்டவர் வரப்போகிறார். அவருடைய வாழ்க்கையிடம் பார்த்து அவருடைய சொல்ல டைம் ஆகி போச்சு. அவருடைய மரணத்தை பத்தி அவர் பேசுறதெல்லாம் பாத்தீங்கன்னா அவ்வளவு ஆசையா இருக்கும். படிக்க 2 படிச்சிருவோம். பிலிப்பியருக்கு எழுதுகிற நிருபம் 1 இருபதாவது வசனத்தில் வாசிப்போம்.
நான் ஒன்றிலும் வெட்கப்பட்டு போகாமல்,
நான் ஒன்றிலும் வெட்கப்பட்டு போகாமல்,
எப்பொழுதும் போல,
எப்பொழுதும் போல,
இப்பொழுதும்,
இப்பொழுதும்,
மிகுந்த தைரியத்தோட,
மிகுந்த தைரியத்தோட,
ஜீவனாலாகிலும்,
ஜீவனாலாகிலும்,
சாவினாலாகிலும்,
சாவினாலாகிலும்,
கிறிஸ்து என் சரீரத்தினாலே மகிமைப்படுவாரென்று எனக்கு உண்டாயிருக்கிற வாஞ்சைக்கும் நம்பிக்கைக்கும் தக்கதாய் அப்படி முடியும்.
மரணத்தினாலும் சரி, ஜீவனாலும் சரி, உயிரோடு இருந்தாலும் சரி, செத்தாலும் சரி, என் ஆண்டவருடைய நாம சரீரத்தின் மூலமா மகிமைப்படுங்கிறார். எடுத்த உடனே அடுத்து சொல்றாரு பாருங்க,
கிறிஸ்து எனக்கு ஜீவன்,
கிறிஸ்து எனக்கு ஜீவன்,
சாவு எனக்கு ஆதாயம்,
சாவு எனக்கு ஆதாயம்,
ஆகிலும்,
ஆகிலும்,
சரீரத்தில் பிழைத்திருக்கிறதுனாலே,
சரீரத்தில் பிழைத்திருக்கிறதுனாலே,
என் கிரியைக்கு பலன் உண்டாயிருப்பதால்,
என் கிரியைக்கு பலன் உண்டாயிருப்பதனால்,
நான் தெரிந்து கொள்ள வேண்டியது என்னதென்று அறியேன்,
அறியேன்,
ஏனெனில்,
ஏனெனில்,
இவ்விரண்டினாலும்,
இவ்விரண்டினாலும்,
நான் நெருக்கப்படுகிறேன்,
நான் நெருக்கப்படுகிறேன்,
தேகத்தை விட்டு பிரிந்து,
தேகத்தை விட்டு பிரிந்து,
கிறிஸ்துவுடனே கூட இருக்க,
கிறிஸ்துவுடனே கூட இருக்க
எனக்கு ஆசை உண்டு,
எனக்கு ஆசை உண்டு,
அது அதிக நன்மையா இருக்கும்,
அது அதிக நன்மையா இருக்கும்,
அப்படி இருந்தும்,
அப்படி இருந்தும்,
நான் சரீரத்தில் தரித்திருப்பது,
நான் சரீரத்தில் தரித்திருப்பது
உங்களுக்கு அதிக அவசியம்,
உங்களுக்கு அதிக அவசியம். ரொம்ப அழகா சொல்றாரு பாருங்க, அவருக்கு நெருக்கம். இன்னைக்கு நமக்கெல்லாம் எத்தனையோ நெருக்கம் வருது, பண நெருக்கடி தான் நிறைய பேருக்கு நெருக்கடி. நமக்கு நெருக்கம் சொன்னாலே பண நெருக்கடி தான் நமக்கு தெரியும். ஆனா அவருக்கு ஒரு நெருக்கடி இருந்துச்சு. பவுலுக்கு என்ன நெருக்கடி? உயிரோடு இருக்கிறதா, இந்த உலகத்தில் இருக்கிறதா, மேல போயிடுறதா, இதுதான் அவருக்கு நெருக்கடி. இதுலதான் அவர் குழப்பிட்டு இருந்தாரு. நம்ம இதை வாங்கறதா, அதை விற்கிறதா, இதை செய்யறதா, அதை செய்ய, இதுதான் நமக்கு நெருக்கடி. இதுல தான் குழப்பம், நம்ம குழப்பம் தான் இதுல தான் இருக்குது. ஆனா பவுலுடைய குழப்பம், உலகத்துல சந்தம் இருக்கிறதா, மேல போறதா, மேல போனா எனக்கு ஜாலி, கீழே இருந்தா உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும், நான் எதை செலக்ட் பண்ணுதுன்னு தெரியலையே அப்படின்னு குழப்பிட்டு இருந்தேன். என்ன ஒரு இனிமையான வாழ்க்கை! என்ன வீடு காலி பண்ற மாதிரி சொல்றாரு, இங்க இருக்கலாமா, அங்க போலாமா, அங்க போலாமா, இங்க இருக்கலாமா. ரொம்ப சிம்பிளா கேஷுவலா மரணத்தை எவ்வளவு ஜாலியா எக்ஸ்பிரஸ் பண்றதுக்கு வேற வார்த்தையே கிடையாது. மரணத்தை என்ன அழகாக எக்ஸ்பிரஸ் பண்றாரு பாருங்க, இங்கேயா அங்கேயா, எல்லாமே ஒண்ணுதான். எனக்கு இப்படி சந்தோஷமா இருக்கிறது நான் செய்யட்டும், உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கிறது நான் செய்யட்டும், அதுதான் எனக்கு புரியலன்னு இருக்கிறேன். அப்ப அவருடைய வாழ்க்கையில மரணத்தை லாபம், கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம், எனக்கு அது லாபம். மரணம் எனக்கு லாபம், ஆதாயம் அதுதான் ஆதாயம். எவ்வளவு ஒரு இனிமையான விசுவாசம் அதுதான். நம்ம எதிர்காலத்தை குறித்து, நித்தியத்தை குறித்த விசுவாசம் கிளியரா இருக்கணும். அல்லேலூயா. அதுக்குதான் கர்த்தரோட இருக்கிற நெருக்கமான வாழ்க்கை அவசியம். அந்த வாழ்க்கை தான் நமக்கு இவ்வளவு இனிமையா இருக்கு. இன்னும் ஒரே ஒரு வசனம் மட்டும் படிச்சிருக்குமா, வாசிருவோம். அது பிலிப்பியர் புத்தகத்திலே மூணாம் அதிகாரத்துல இருபதாவது வசனத்தை வாசிப்போம். இங்க இன்னும் அழகா சொல்றாரு,
நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது.
நம்முடைய குடியிருப்பு, நம்ம வீடு எங்க இருக்குது? பரலோகத்தில் இருக்குது.
அங்கே இருந்து கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். அவர் எல்லாவற்றையும் நமக்கு கீழ்ப்படுத்திக் கொள்ளத்தக்க தம்முடைய வல்லமையான செயலின்படியே நம்முடைய அற்பமான சரீரத்தை தம்முடைய மகிமையான சரீரத்திற்கு ஒப்பாக மறுரூபப்படுத்துவார்.
அவர் மறுரூபப்படுத்துவார். இப்ப பாருங்க எவ்வளவு அழகா சொல்றாரு, நம்முடைய குடியிருப்பு, நம்முடைய வீடு பரலோகத்தில் இருக்குது. அங்கே இருந்து கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் வர எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம். இது நம்முடைய வீடு கிடையாது. நம்ம வீடு எங்க? மேல இருக்குது. அந்த வீட்டுல இருந்து வந்து சீக்கிரம் எப்ப வந்து கூட்டிட்டு போவார்னு ஆசையா எதிர்பார்த்துட்டு இருக்கிறேங்க. அவருடைய வாழ்க்கையின் கடைசியில சொல்றாரு, நான் இப்பொழுதே மான பலியாய் வார்க்கப்பட போகிறேன். இப்ப இதெல்லாம் பார்க்கும்போது அது ஊழியத்துல இருக்கிறது. கடைசியில் அவருக்கு மரண தண்டனை நியமிக்கப்பட்டாச்சு. இப்ப ரோம அரசாங்கம் அவருக்கு சிறைச்சேதம் பண்ணுவதற்கு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருச்சு, மரண தண்டனை கொடுக்கப்பட்டாச்சு இப்ப பவுலுக்கு. அப்ப அந்த மரண நடன் நிறைவேற போகுது. இப்ப தெரிஞ்சு போச்சு அவர் கொல்லப்பட போறாருன்னு தெரிஞ்சு போச்சு. அந்த நிலைமையில் அவருடைய ஸ்டேட்மெண்ட் பாருங்க, ரெண்டு தீமோத்தேயும் நாலாம் அதிகாரம் ஆறாவது வசனம். மரண நடனை கைது என்னைக்குமே தவிப்பாங்க. ஆனா இவர் பாருங்க என்ன சொல்றாரு பாருங்க,
ஏனென்றால் நான் இப்பொழுதே பானபலியாக வார்க்கப்பட்டு போகிறேன்.
அவருக்கு மரண தண்டனை தெளிவாயிடுச்சு. அதை தெளிவா சொல்றாரு, இப்பொழுது நான் பானபலியாய் வார்க்கப்பட போகிறேன்.
நான் தேகத்தை விட்டு பிரியும் காலம் வந்தது.
தேகத்தை விட்டு பிரியும் காலம் வந்தது.
நல்ல போராட்டத்தை போராடினேன்.
நல்ல போராட்டத்தை போராடினேன்.
ஓட்டத்தை முடித்தேன்.
ஓட்டத்தை முடித்தேன்.
விசுவாசத்தை காத்துக்கொண்டேன்.
விசுவாசத்தை காத்துக்கொண்டேன்.
இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. நீதியுள்ள நியாயாதிபதியாகிய கர்த்தர் அந்நாளிலே அது எனக்கு தந்தருளுவார். எனக்கு மாத்திரமல்ல,
எனக்கு மாத்திரமல்ல,
அவர் பிரசன்னமாகுதலை விரும்பும் யாவருக்கும் அதை தந்தருளுவார்.
இன்னைக்கு சொல்லுகிறேன் தேவ பிள்ளைகள், நல்ல கவனிங்க. நான் பானபலியாய் பார்க்கப்பட, பவுல் சொல்ற வார்த்தை, நான் தேகத்தை விட்டு பிரியும் காலம் வந்துச்சு, போறேன், நல்ல போராட்டத்தை போடாருன்னு ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டிருக்கிறேன். எனக்கு ஒரு நீதியின் கிருபை கூடுதல் கர்த்தர் வச்சிருக்கிறார். எனக்கு மட்டுமல்ல, அவருடைய பிரசன்னமாகுதலை எதிர்பார்த்திருக்கிறதானு அவரை விசுவாசித்து பின்பற்றுகிற உங்களுக்கும் அதைத்தான் வச்சிருக்கிறார் என்று. அப்ப தேவ பிள்ளைகள் இந்த மனநிலைமைக்கு வரணும், மரணத்தை நான் ஜெயித்தவன், ஆமேன், எனக்கு மரணம் கிடையாது. அப்படி இந்த உலகத்திலே மரணம் வருகிறதற்கு வந்தாலும் அது எனக்கு இடம் மாற்றமே தவிர வேறொன்னும் கிடையாது. அவர் சொல்ற தேகத்தை விட்டு பிரியும் காலம் அது, ஜஸ்ட் இடத்தை மாத்திரம். நான் இதுக்குள்ள இருந்தேன், இந்த ஒரு பாடிக்குள்ள இருந்தேன், இங்க இருந்து அங்க போக போறேன், இடமாற்றம் அவ்வளவுதான். மரணம் என்பது என்ன? இடமாற்றம். இந்த அழிவுள்ள சரீரத்துக்குள்ளிருந்து அழியாமையுள்ள நித்திய ஜீவன் பரலோகத்துக்குள்ள என்றாக போறேன், அவ்வளவுதான். இதுதான் மரணம். எவ்வளவு அழகா சொல்ற, இதுதான் மரணம். மரணத்தை பத்தி பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை, இல்லையா? கர்த்தரை விசுவாசித்து அவரோடு இருக்கிறவங்களுக்கு மரண பயமே கிடையாது, ஆமென், மரண பயமே கிடையாது. ஒன்னு இங்க இல்லைன்னா இதை விட நல்ல இடத்துல. அல்லேலூயா. பாடுகள் உள்ள உலகம் இல்ல பாடுகள் இல்லாத பரலோகம், எது எதுவானாலும் ரைட். அப்ப அதைத்தான் நம்ம எதிர்பார்த்துட்டு போகணும். அதுதான் விசுவாசம். அந்த விசுவாசத்துல ஸ்ட்ராங்கா இருந்தீங்கன்னா மரண பயமே கிடையாது, எந்த பயமும் கிடையாது. உலகத்தில் இருக்கிறது மோசமான பயம் மரண பயம் தான் எல்லாருக்குமே, அதுவும் தேவைப்படுகளுக்கு கிடையாது. யாருக்கு? கர்த்தரை விசுவாசிக்கிறவங்களுக்கு. அவர் வரப்போகிறத விசுவாசிங்க, அவர் வந்து நம்மளை அடிச்சு போகிற அந்த விசுவாசிங்க, மரண பயன்றது இருக்காது. அல்லேலூயா. இதுதாங்க விசுவாசத்தின் வெற்றி, விசுவாச வாழ்க்கை. இதுதான் கர்த்தரை விசுவாசிக்கு நான் சொன்னதெல்லாம் பேசிக் ட்ரூத், ஒரு சொட்டு விசுவாசத்தின் ஒரு சொட்டு. இதெல்லாம் இன்னும் எவ்வளவு விஷயம் இருக்கு விசுவாசத்துல. அதனால தேவ பிள்ளைகள் அனுதினமும் வாழ்க்கையில விசுவாசத்துல நடங்க. கர்த்தரை ஆணித்தரமா விசுவாசிங்க, கேஷுவலா விசுவாசிங்க. அவர் எதிர்பார்க்கறது ஒரு கடுகளவு விசுவாசம். அட்லீஸ்ட் அதையாவது நம்ம வாழ்க்கையில காட்டணும், ஆமென். அது இல்லைன்னா விசுவாசிக்க சொல்லக்கூடாது. ஜெபிக்கலாம். தேங்க்யூ ஜீசஸ். விசுவாசம் கிறிஸ்தவ வாழ்க்கையின் துவக்கமும் அதுதான், முடிவும் அதுதான். அந்த விசுவாசம் தான் உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். அந்த விசுவாசத்துல தான் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை தொடங்கியது. அதனாலதான் கர்த்தர் சொன்னால் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான், பின்வாங்கி போவானானால் அவன் மேல் என் ஆத்துமா பிரியமாய் இராது என்று சொல்லுகிறார். அருமையான தேவ பிள்ளையே, நம்முடைய வாழ்க்கையில் விசுவாசம் அவசியம். ஒவ்வொரு நாளும் விசுவாசத்தோடு வாழணும், ஒவ்வொரு நிமிஷமும் விசுவாசத்தோடு வாழணும். சாதாரண சின்ன சின்ன காரியங்களிலும் சொல்லுகிறேன், மனுஷனை விசுவாசிக்கிறத நிறுத்தி கர்த்தரை விசுவாசியுங்க. உங்கள் பணத்தை விசுவாசிக்கிறத நிறுத்தி கர்த்தரை விசுவாசியுங்க. உங்களுக்கு சாதகமாக இருக்கிற நபர்களை விசுவாசிக்கிறத நிறுத்தி கர்த்தரை விசுவாசியுங்க. உங்கள் சூழ்நிலைகளை விசுவாசிக்கிறத விட கர்த்தரை விசுவாசியுங்க. இதெல்லாம் ஒரு நாள் கைவிடும். தேவ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையை கர்த்தருக்கு அர்ப்பணிப்போம், நம்முடைய வாழ்க்கையை கர்த்தருக்கு அர்ப்பணிப்போம். நம்முடைய வாழ்க்கையை விசுவாசத்தில் உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள், விசுவாசத்தில் உறுதியாய் நில்லுங்கள். ஒவ்வொரு நிமிஷம் விசுவாசத்திலே வளருங்கள், ஒவ்வொரு நிமிஷம் விசுவாசத்தோடு வாழுங்கள். இந்த விசுவாசம் என்ன செய்கிறது? உங்க வாழ்க்கையில எல்லா இடத்திலையும் உங்களை வெற்றி சிறக்கப்படுகிறது, எங்கேயுமே உங்களை வெற்றி சிறக்கப்படுகிறது. கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்கப்பண்ணி எல்லா இடங்களிலேயும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனை வெளிப்படுத்துகிறதே எனக்கு ஸ்தோத்திரம். வெற்றியுள்ள வாழ்க்கை விசுவாசத்துல வருது. இரண்டாவது, மனரம்யமான வாழ்க்கை என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. ஏன் அந்த கிறிஸ்து தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி இந்த குறைவுகளை எல்லாம் நிறைவாக்குவார். அந்த விசுவாசத்தினாலதான் மனதமயமாய் அவரால் வாழ முடிஞ்சது. இன்னைக்கு சொல்லுகிறேன், பழைய ஏற்பாட்டு காலத்தில் இஸ்ரவேல் ஜனங்களைப் போல நம்முடைய வாழ்க்கையிலே ஏறுகிறதும் இறங்குகிறதுமா இருந்தால் பரலோகம் போக முடியாது. ஒரே லெவலில் கர்த்தரை விசுவாசித்து அவரை பின்பற்ற வேண்டும். உள்ளான வாழ்க்கையிலே நீங்க பீஸ்ஃபுல்லா இருக்கணும்னா விசுவாசம் உங்களுக்கு அவசியம், மனதமயமா இருக்கணும். மூணாவது, பரிகரிக்கக்கூடிய கடைசி சத்துரு மரணம். அந்த மரணத்தை விசுவாசத்தின் மூலமாய் நாம் ஜெயமாய் விழுங்கி விடுகிறோம். அந்த மரணத்தை நாம் ஜெயிக்கிறோம். நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவினால் நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். எதிலே ஜெயம்? மரணத்தின் மேல் ஜெயம். இயேசு கிறிஸ்து வருகிறார், என்னை அழைத்து செல்ல போகிறார். அப்படி மரணம் எனக்கு இந்த உலகத்தில் சம்பவித்தாலும் அது எனக்கு நஷ்டம் அல்ல, சாவு எனக்கு ஆதாயம். நான் தேகத்தை விட்டு பிரிஞ்சு ஜஸ்ட் இடத்தை மாற்றிக் கொள்ளுகிறேனே தவிர என்னை யாரும் பண்ண முடியாது. ஒன்னு சரீரத்தில் இருப்பேன், சரீரத்தை விட்டு மேல போயிடுவேன், இடத்தை தான் மாத்துகிறேன், அவ்வளவுதான், வேற ஒண்ணும் கிடையாது. அந்த விசுவாசம் உங்களை சந்தோஷமா வாழ வைக்கும், மரண பயம் கிடையாது. இந்த இடத்தை விட்டு பூமி என்கிற பிரச்சனை உள்ள இடத்தை விட்டு பிரச்சனை இல்லாத இடத்துக்கு கடந்து போவேன், அதுதான் ஆதாயம். நிம்மதியான பரலோகத்துக்கு போக போறோம், அதுதான் ஆதாயம். அந்த விசுவாசம் நமக்கு அவசியம். ஸ்தோத்திரம். எங்கள் மகா பரிசுத்தமுள்ள பிதாவே, விசுவாசத்தோடு நாங்கள் வாழ வேண்டும் என்று நீங்க எதிர்பார்க்கிறீங்கப்பா. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், பின்வாங்கி போவான், ஆனால் அவன் மேல் என் ஆத்துமா பிரியமா இராதுன்னு சொன்னீங்க. நாங்கள் பின்வாங்கி போகக்கூடாதப்பா. நாங்கள் தொடர்ந்து விசுவாசத்திலே வளர எங்களுக்கு உதவி செய்யுங்க, நிலைத்திருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. கடைசி வரைக்கும் எங்களை பலப்படுத்துங்கப்பா, பாதுகாத்துக் கொள்ளுங்க. தொடர்ந்து நம்முடைய பிள்ளைகளை விசுவாசத்தில் வல்லவர்களாய் நீங்க மாற்றுவதற்காய் ஸ்தோத்திரம். துதி கன மகிமை யாவற்றையும் நாங்கள் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன். இப்பொழுது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் கர்த்தருடைய வருகை வரைக்கும் என்றென்றைக்கும் நிறைவாய் தங்கியிருப்பதாக. ஆமேன். ஆமேன். ஸ்தோத்திரம்.